Halo, lagi Yesus Kristus, terima kali kita berdoa dan panas saudara saudara. Nampuri Allah, nampuri tiada kita yang nama kita, nama Allah lagi Yesus Kristus yang nama kita, kita beri kesempatan untuk datang. Nampuri doa kita lagi, doa kita lagi berdoa. Nampuri apa yang kita berdoa, hidupkan matrim, aneka pergi kita berdoa. Nampuri saudara saudara kita, orang nampuri apa kita ini.
அதாவது சகோதரே அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எழுகிறதில்லை ஒன்று செய்கிறேன் பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி, அவ்வளவுதான் தெரியும். அதாவது ரொம்ப கேஷுவலா பிடிச்ச இந்த வசனம். அதை நான் எப்படி புரிய போறேன்னு எனக்கு தெரியல. ஆனா நம்ம ஒன்னே ஒன்று மாத்திரம் செய்யறேன். அது என்ன செய்யறேன்னா, பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி. ரொம்ப கேஷுவலா பிடிச்சது. அதனுடைய ஒரு அர்த்தமோ அதுக்குள்ள இருக்கிற ஒரு பவரோ நமக்கு தெரியும். ஆனா சத்தியத்துக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் நம்முடைய ஏலாதிபத்தினோட வெளிச்சத்தோட இந்த வசனம் படிக்கும் போது நம்ம அந்த டாபிக் எடுத்திருக்கிற அந்த ஒன்று செய்கிறேன் வேர்டுக்கு எவ்வளவு பவர்ஃபுல்லான ஒரு அர்த்தம் இருக்குதுன்றது அப்பதான் நமக்கு அங்க புரியுது. சோ அந்த ஒரு வாரத்தை இன்னைக்கு நம்ம ஆராய்ச்சி எடுத்துக்கிறோம்னா உண்மையிலே இந்த ஸ்டடி ரொம்ப பிரயோஜனமான ஸ்டடி தான். நான் முன்னாடி சொன்ன மாதிரி யாருடைய இந்தியத்துல இந்த எழுத்துக்கள் ரொம்ப ஆழமா பொறிக்கப்பட்டிருக்கோம். பர்டிகுலரா இந்த வசனம் அவர் கண்டிப்பா தன்னுடைய உடன்படிக்கை விட்டு வெளியே போறதுக்கு வாய்ப்பே இருக்கு. அவ்வளவு ஸ்ட்ராங்கான வசனம். சோ இப்ப இந்த வசனம் குறிச்சு முதல் பாடத்துல நம்ம என்ன ஆராய்ச்சி பார்த்தோம்னா, சோ மூன்று கோணங்கள்ல நம்ம இந்த ஒரு ஸ்டடி எடுத்திருக்கிறோம். சகோதரர் உங்களுக்கு போன பாடத்துல விளக்குனா, சோ அதுல முதல் கோணம் அந்த கோணம் என்னன்னா, அந்த ஒண்ணு செய்கிறேன்னா என்ன? சோ அப்ப சில பவுல் தன்னுடைய ஓட்டத்துல தான் அழைக்கப்பட்ட அந்த ஒரு பந்தய பொருளை அடையும்படியாக சில விஷயங்கள் செய்யறத அவரு பொதுவாகவே விருப்பங்கள்ல இருந்தது வழக்கம். அந்த வழக்கத்துல பர்டிகுலரா ஒரே ஒரு விஷயம், ஒரே ஒரு பாயிண்ட் அவர் கோட் பண்ணியிருக்கிறாரு. நான் இந்த ஓட்டத்துல எனக்கு வைக்கப்பட்ட பந்தய பொருளை அடையணும்னா ஒன்னே ஒண்ணு செய்யறேன், அவ்வளவுதான் சொல்லியிருக்கேன். ஆனா என்ன செய்யற, எது செய்யற, ரொம்ப டீடைல் அவரு என்ன சொன்னார் அன்பு, லவ் இல்லைங்களா? சோ ஆமா, அதுதான் நம்ம பார்க்கணும். ஏன்னா ஒருத்தருக்கு நிறைய சத்திய அறிவு படிச்சிருந்து, ஒருத்தர் நிறைய தெய்வீக திட்டம் எல்லாம் நல்ல ஞானம் பெற்றிருந்து, தேவன் எதிர்பார்க்கிற அந்த கேரக்டர் அவர் வரலனா அவர் சபையாகிறதுக்கு வாய்ப்பு. அவர் பக்கவா ரெடியா இருக்கலாம். இவன் பிளான்ல ஏதாவது ஒரு, இப்ப இசட் இந்த வார்த்தையோட அர்த்தம் என்னன்னு கேட்டா அதுக்கு ஒரு 1.5 மணி நேரம் சப்ஜெக்ட் அவர் எடுக்கலாம். ஆனா அந்த கேரக்டர் இல்லையா, குணலட்சணம் இல்லையா, கண்டிப்பா அவர் என்ன சபையாக. சோ தேவன் இந்த ஒரு அழைப்புல நமக்கு ரெண்டு இலக்குகள் வைக்கிறாரு. ஒண்ணு, அவருடைய தெய்வீக திட்டம் பத்தி முழு அறிவு நம்ம பெற முடியாது. ஏன்னா போல் தெளிவா சொல்லிட்டாரு, நம்முடைய அறிவு குறைவுள்ளது. இந்த மாம்சத்துல இருக்க வரைக்கும் கடவுளுடைய திட்டம் பத்தி பூர்ணமா நம்ம புரிஞ்சுக்க முடியாது. ஆனா இவ்வளவு தூரம் நீங்க புரிஞ்சுக்கலாம்னு தேவன் நமக்கு ஒரு லிமிட் வச்சிருக்கிறாரு. அந்த ஒரு லிமிட் நம்ம என்ன பண்ண முடியும், அடைய முடியும். அதை தேவன் நம்ம எதிர்பார்க்கிறார். ரெண்டாவது, நான் கிறிஸ்துவின் சாயலை அடைய வேண்டும். பர்டிகுலரா கிறிஸ்துவின் சாயல்னா அந்த அன்பு, லவ். இந்த ரெண்டுலயுமே ஒருத்தருக்கு வளர்ச்சி இருந்தா மாத்திரம்தான் இந்த சபை வாய்ப்பு அவருக்கு போக முடியும். அதை தெளிவா விளக்கும் போது கண்டிப்பா அந்த பாடம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நம்ம பொருத்தி பார்க்கிறோம். பொருத்தி பார்க்கும் போது நாம் எல்லாமே அப்போஸ்தலர் பவுல் ஓடுன அதே பந்தய சாலையில தான் அவருக்கு பின்னாடி இப்ப ஓடிட்டு இருக்கோம். ஜஸ்ட் இந்த பந்தய சாலையில அவருடைய அடிச்சு விடுதல் நம்முடைய கண்களுக்கு முன்னாடி தெரியுது. சோ தெரியும் போது நம்முடைய வேலை என்ன, ஒரு வேலை ஜஸ்ட் அதை பார்த்து அந்த ஸ்டெப் மேல நீங்க உங்களுடைய பாதத்தை வை, அந்த அடிச்சோடு மேல நீங்க உங்களுடைய பாதத்தை என்ன பண்ணுங்க, வச்சீங்கன்னாவே நீங்க லக்க அனுப்பிடுவோம். புரியல, அவர் என்ன சொல்லிட்டு போனாரோ அதை செய்யுங்க, செஞ்சீங்கன்னாவே நீங்க என்ன பண்ணலாம், இந்த ஒரு சபை வாய்ப்புல நீங்க முன்னேறலாம். சோ இதுதான் நம்ம அங்க பார்க்கிறோம் சகோதர சகோதரிக்க. சோ இது இப்ப முதல் பாடம் எல்லாம் எதை பத்தி பேசினார் சகோதரர் அப்படின்னா, இருதய அளவுல அந்த ஒன்று செய்கிறேன் என்பது பவுல் எதை பத்தி பேசினார், அதான் அங்க சொல்லியிருக்கேன். ஆனா நம்ம இப்ப பார்க்க போறது ரெண்டாவது பாடம், இந்த ஒன்று செய்கிறேன் என்ற தலைப்பை குறித்த ரெண்டாவது கோணம். சோ இந்த ரெண்டாவது கோணத்துல நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா, கொஞ்சம் டிஃபரெண்டான ஒரு பாயிண்ட்ல இருந்து இந்த வசனத்தை நம்ம பார்க்க போறோம். சோ ஒன்று செய்கிறேன் என்று அப்போஸ்தலர் பவுல் சொல்லியிருக்கிறார். சோ சொன்னதனுடைய வெளிப்படையான கிரியைகள் இருக்கிற மாதிரி இருதய அளவுல மனமாற்றம் அவருக்கு நிறைய இருக்கலாம், அது வேற கோணம். பட் அந்த ஒன்று செய்கிறேன் என்று அவர் சொன்னதுக்கு பிற்பாடு சொன்னபடி தன்னுடைய வாழ்க்கையில அந்த வார்த்தையின்படி வெளிப்படையான கிரியைகளை காண்பிச்சுக்கணும். வெளிப்படையான ஒரு வாழ்க்கை வந்து அவர் வாழ்ந்துடும். சோ அதுதான் நம்ம இந்த பாடத்துல நம்ம பார்க்க போறோம். சோ ஆரம்பத்துல இவ்வளவு தூரம் விளக்குனா புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் சிரமம் தான். ஆனா பாடத்துல சில பாயிண்ட்ஸ் விளக்குனதுக்கு அப்புறம் நாம் சொன்ன இந்த விஷயத்த மறுபடியும் சொல்லுவோம். அப்போ இதை புரிந்து கொள்வதற்கு நமக்கு ரொம்ப எளிமையானதாக இருக்கும் சகோதர சகோதரிகள், இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ இப்ப நேரடியாக நீங்க மறுபடியும் அந்த வசனம் படிச்சீங்கன்னா, பொதுவாகவே இந்த பிலிப்பியர் நிருபம், இந்த நிருபம் வந்து இதுக்கு ஒரு ஸ்பெஷல் இருக்கு. அப்போஸ்தலர் பவுல் அவருடைய ஊழிய நாட்கள்ல நிறைய புறஜாதி பட்டணங்கள்ல வேலை செஞ்சு சபை வந்து உருவாக்குறாரு. அந்த ஒரு புறஜாதி பட்டணங்கள்ல சில சபைகள் அவருக்கு ரொம்ப க்ளோஸா இருந்துச்சு. ரொம்ப நெருக்கக்கூடிய சபைகளாக இருந்துச்சு. அப்படின்னா மற்ற சபைகள் மேல அவர் அன்பு செலுத்தலேன்னு அர்த்தம் இல்ல, எல்லா சபைகள் மேலையும் பொதுவான பரவலான பார்வை அவருக்கு இருந்தது. என்ற போதிலும் சில குறிப்பிட்ட சபைகள் அவரோடு நெருக்கமுள்ள சபைகளாக இருந்தன. மற்ற சபைகளை காட்டிலும் அதிக அன்பு, அதிக கவனிப்பு, அதிக அக்கறை, அதிக கணம் அப்போஸ்தலர் பவுலுக்கு யார் கொடுத்தாங்கன்னா இந்த சில குறிப்பிட்ட சபைகள் கொடுத்தாங்க. அந்த சில குறிப்பிட்ட சபைகள் நம்ம சொல்லலாம்னா, ஒன்னு எபேசு, இன்னொன்று வந்து பிலிப்பு, சரிங்களா, அடுத்ததாக மூணாவது அந்தியோக்கியா. ஸோ அந்தியோக்கியா வந்து அவரை ஃபர்ஸ்ட் எழுதுறான சபை. சரி, இது நமக்கு இவ்வளவு தூரம் போதும். அப்ப பாருங்க, அந்த மூணு முக்கியமான சபைகள்ல ஒரு சபை என்ன நம்ம சொன்னோம், பிலிப்பு, இல்லைங்களா. சோ அந்த பிலிப்பு பட்டணத்துல இருந்து சபைக்கு எழுதின கடிதம் தான் என்ன நம்ம படிக்கணும், பிலிப்பியருக்கு எழுதின நிருபம். சோ நம்ம இங்க என்ன சொல்ல வரோம்னா, இந்த நிருபத்துக்கே ஒரு ஸ்பெஷல் இருக்கு. அப்போஸ்தலர் பவுலால அவருடைய ஊழிய நாட்கள்ல மிகவும் நேசிக்கப்பட்ட ஒரு சபை. சோ இந்த சபைக்கு ஒரு கடிதம் எழுதுறாருன்னா கண்டிப்பா அந்த கடிதத்துக்கு ஒரு ஸ்பெஷல் நிச்சயமா இருக்கும். அது மட்டுமல்ல, அந்த ஒரு கடிதத்துல அவர் மற்ற சபைகளுக்கு பேசாத சில விசேஷமான விஷயங்களை கண்டிப்பா அவர் என்ன பண்ணணும், பேசணும். இதுதான் நம்முடைய விசுவாசமாக அங்க இருக்குது. அது மட்டுமல்ல, மற்ற சபைகளை காட்டிலும் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இந்த சபைகள்ல இருந்த சகோதரர்கள் அப்போ சில பவுலுக்காக சில நேரங்கள்ல ரொம்ப எஃபர்ட் எடுக்கிறதுக்கு கூட துணிஞ்சிருக்கிறாங்க, அதிகமான முயற்சிகள் எடுக்கிறதுக்கு கூட துணிஞ்சிருக்கிறாங்க. அதனாலதான் இந்த நிருபம் ஆரம்பிக்கும் போதே ஒரு வசனம் சொல்றாரு, பிலிப்பியர் 1 6 வசனம் பார், 5-6, பிலிப்பியர் 1:5-6. ஏன் என்ன காரணம், ஏன்னா அவங்களுக்கும் நமக்கு இருக்கிற நெருக்கம் மற்ற சகோதரர்களை காட்டிலும் ரொம்ப அதிகம், அதனால இல்லைங்களா. அதே போல இப்ப அப்போஸ்தலர் பவுல் பிலிப்பு சபையை பார்த்து சொல்றாரு, நான் உங்களை நினைக்கிற பொழுதெல்லாம் தேவனை சோதரிக்கிறேன். ஒரு ஒரு பரிசுத்தவான் தேவனை சோதரிக்கிறார்னா அப்ப அவருடைய இதயத்துல என்ன உண்டாயிருக்கணும்னு அர்த்தம், மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷம். அப்ப இவர் என்ன சொல்றாருன்னா, உங்களை நினைக்கும் போதெல்லாம் என் தேவனை சோதரிக்கிறார் அப்படின்னா, பிலிப்பு சபையை எப்பெல்லாம் பவுத்தருடைய சிந்தை கொண்டு வராரோ அவருக்கு உடனே கஷ்டம் வர்றது இல்லை. என்னதான் வந்து மனசுல சந்தோஷம் தான், அதனாலதான் ஒரு வார்த்தை சொல்ல முடியும் இல்லைங்களா. அப்போ அப்படி ஒரு ஸ்பெஷல் சபை அப்போஸ்தலர் பவுலுக்கு அது இருந்துச்சு. அந்த சபைக்கு எழுதின இந்த ஒரு கடிதத்துல நிச்சயமா மற்ற சபைகளுக்கு சொல்லாத சில விசேஷ விஷயங்களை அவர் இங்க கொண்டு வர்றார். கொண்டு வரும்போது அவர் நிறைய விஷயங்கள் பேசுறார். நம்ம படிச்ச ரொம்ப ஆச்சரியப்படுவோம், பிலிப்பிய நிருபம்ன்றது தனி ஸ்டடியா தான் நம்ம பார்க்கணும். அதுல நீங்க ஒரு விஷயம் படிச்சீங்கன்னா, பிலிப்பியர் 4:4
பாருங்க,
இந்த வசனம் வந்து எந்த நிருபத்திலேயுமே இல்லை, இந்த ஒரு நிருபத்துல தான் இருக்கு. கர்த்தருக்கு சந்தோஷமாய் எப்பொழுதும் சந்தோஷமாயிருக்கு, சந்தோஷமாயிருக்கு என்று மறுபடியும் சொல்லியிருக்கேன். இது என்ன பதில், ஒரு ஸ்பெஷல் வசனமா, இதை எம்பசைஸ் பண்ணி காமிக்கிறீங்க அப்படின்னு கேட்டா, ஆமா, இந்த வசனத்துக்கு தனியா 1.5 ஸ்டடி பார்க்கணும், அதெல்லாம் கிடைக்கிறதுக்கு இப்ப நமக்கு நேரம் இல்லை. அது மட்டுமல்ல, இந்த சபை பத்தி அவரே சொல்லும் போது 4:15-16, விசேஷமான விஷயங்களை இந்த சபையில தான் அவர் கோடிட்டு காண்பிக்கிறார். பொதுவா அவர்கிட்ட செய்யற உதவிகளை பரிசுத்தவான்கள் வெளியே ஓபனா சொல்ல மாட்டாங்க, ஏன்னா அது அவர் சிறந்த விஷயம் இல்லை. சிறந்த விஷயம் இல்லைன்னா அவங்களுக்கு அந்த ஒரு மனத்தாழ்மை இருக்கும். ஆனா இவர் அதையும் தாண்டி வெளிப்படுத்தி காண்பிக்கிறார்னா, அப்போ இந்த ஒரு சபையோட ஒரு அப்ரோச்மெண்ட், அதாவது என்ன சொல்றது, ஒரு அணுகுமுறை, அனுசரணை அப்போஸ்தலர் பவுல் மேல எந்த அளவு இருக்கு அதை நம்ம யோசிக்கணும். அப்ப இந்த சபைக்கு எழுதும் போது 4 இருக்கு இந்த புத்தக நிருபத்துல. அதுல நம்ம ஆதார வசனம் எடுத்திருக்கிற அதிகாரம் 3 அதிகாரம். சோ எப்படி இந்த ஒரு நிருபத்துக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு, ஒரு விசேஷம் இருக்கோ, அதே போல இந்த நிருபத்தில் இருக்கிற இந்த மூணாம் அதிகாரத்துக்கும் கூட ஒரு பர்டிகுலர் ஸ்பெஷாலிட்டி, ஒரு தனிப்பட்ட விசேஷம் வந்து அங்கே இருக்கு. ஸோ என்ன விசேஷம்னா, நீங்க மூணாம் அதிகாரம் வீட்டில் இருக்கும்போது, தனியா இருக்கும்போது, வாய்ப்பு இருக்கும்போது படிச்சு பாருங்க. அந்த அதிகாரம் முழுக்கவே அப்போஸ்தலர் பவுல் ஒரு மையக்கருத்தை வச்சு பல வசனங்கள் பேசியிருப்பார். சென்ட்ரல் தீம் கான்செப்ட் வந்து ஒன்னா தான் இருக்கும், மையக்கருத்து ஒன்னா தான் இருக்கும், ஆனா அது வெவ்வேறு கோணங்கள்ல, வெவ்வேறு தீம், வெவ்வேறு நிலைகள்ல இருந்து அவர் பேசியிருப்பார். ஸோ அதை இந்த அதிகாரத்தோட ஸ்பெஷாலிட்டி. அந்த ஒரு மெயின் கான்செப்ட், இந்த அதிகாரத்துல வர்ற மெயின் கான்செப்ட் இவ்வளோ ஆழமா இங்க பேசுற மாதிரி, இந்த கடிதத்தை பேசுற மாதிரி கூட அவர் வேற எந்த கடிதத்திலையும் பேசுற, அது ரொம்ப ஆச்சரியம். நீங்க சொல்றதுல ரொம்ப ஜென்ரலான பாயிண்ட்ஸ் மாதிரி இருக்குது, யோசிக்கணும்னா உண்மையிலே ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ். ஸோ அப்பதான் நம்ம படிக்கிற அந்த வசனத்தோட ஆழமே நமக்கு புரியவும். ஸோ அப்ப பார்க்கும்போது அது என்ன பண்ணுற சென்ட்ரல் கான்செப்ட் அப்படின்னு நம்ம சொல்லிட்டா, மைய கருத்து என்ன அப்படின்னு கேட்டா ஒரே வார்த்தை தான், செல்ஃப் சாக்ரிஃபைஸ் என்று நம்ம சொல்லுவோம். தமிழ்ல வந்து சுய பலி, என்ன சொல்றது, செல்ஃப் சாக்ரிஃபைஸ்னா சுயமாக பலியாகுதல், தன்னை பலியாக கொடுத்தல், அனுதினமும் சாகிறது, எப்படி வேணா நம்ம சொல்லணும். இந்த ஒரு விஷயத்தை தான் அவர் வேற வேற விஷயங்கள அவர் பேசுறாரு. பேசும்போது பாருங்க, மூணாம் அதிகாரம் முதல் வசனம் ஸ்டார்ட் பண்ணும் போதே ஒரு வார்த்தை சொல்லிடுறாரு பாருங்க, 3:1 படி. அந்த ஒரு கான்செப்ட் எழுத சொல்ல போறாரு, அந்த ஒரு சுய தியாகம் பத்தி பேச போறாரு. ஆனா பேச போகும்போதே இன்ட்ரடக்ஷன் வேர்ட் எப்படி கொடுக்குறாரு, எழுதுவதையே எனக்கு எழுதுவது என்ன வருத்தம் அல்ல. அப்ப என்ன சொல்ல வர்றாருன்னா, இதை பத்தி ஏற்கனவே பிரிப்பு சபையில அவர் பயணம் செய்திருந்தப்போ நிறைய என்ன பண்ணிருக்கிறாரு, பேசியிருக்கிறாரு. ஆனா பேசினா கூட மறுபடியும் கடிதத்துல எதைத்தான் சொல்ல வர்றாரு, அதையே தான் சொல்ல வர்றாரு. சொல்ல வரும்போது என்ன சொல்றாருன்னா, பிரதர்ஸ், நான் இதை மறுபடியும் மறுபடியும் ரிப்பீட் பண்றதுனால நீங்க என்ன பண்ணிட வேணாம், என் மேல ஒரு வித்தியாசமான பார்வை பார்த்துற வேணாம். அது மட்டும் இல்ல, உங்க இது இவ்வளவு முக்கியமான விஷயமா இருக்கிறதுனாலதான் இதை மறுபடியும் மறுபடியும் எழுதி உங்களுக்கு ஞாபகப்படுத்துறதுக்கு நான் விரும்புறேன் அப்படி அவர் அங்க சொல்றேன். அப்போ எந்த அளவு முக்கியமான விஷயமா இருக்கும் இந்த சுய தியாகம், இழுப்பு சபைக்கு மாத்திரம் இல்ல, ஒரு பரிசுத்தவானுடைய வாழ்க்கையில நம்ம யோசிச்சு பார்க்கலாம். சொல்லும்போது ஃபர்ஸ்ட் இந்த சுய தியாகத்தை எப்படி எக்ஸ்பிளைன் பண்றாருன்னா, தன்னுடைய வாழ்க்கையில அது எந்த அளவு இருந்துச்சு, இந்த செல்ஃப் சாக்ரிஃபைஸ் என்கிற விஷயம், சுய பலியாகுதல் தன்னுடைய வாழ்க்கையில எந்த அளவு இருந்துச்சுன்றத அவர் ஃபர்ஸ்ட் கோட் பண்றாரு. 4 வசனம் பாருங்க, பாத்தீங்களா அவர் என்ன வேலை சொல்றாரு பாருங்க. நான் மாம்சத்தின் மேல மாத்திரம் நம்பிக்கை வைக்கணும்னு நினைச்சா நான் என்ன பண்ணுவேன், நம்பிக்கை வைக்கலாம், வேற ஒரு அப்படி செய்தா நான் அதை விட அதிகமாக செய்யலாம். என்ன பேச வர்றாரு புரியுதுங்களா? சோ இந்த உடன்படிக்கைக்கு அப்புறம் தன்னுடைய வாழ்க்கை, தன்னுடைய சிந்தை, தன்னுடைய நோக்கம் எல்லாம் ஒரு பொருள் மேல அவர் குவிச்சுட்டார், ஒரு விஷயத்தின் மேல அவர் குவிச்சு வச்சுட்டார். அதனாலதான் அவர் சொல்றாரு, இனி என்னுடைய நோக்கம் எல்லாம் அது ஒன்னாதான் இருக்குது, ஒரு வேலை இதை விட்டுட்டு நான் கூட மற்ற மனிதர்கள் செய்யற மாதிரி என் மாம்சத்தின் மேல என்ன பண்ணலாம், நம்பிக்கை வைக்கலாம் அப்படின்னா, நான் கூட மற்றவர்கள் போல ஒரு உலக வாழ்க்கை என்ன பண்ணலாம், வாழலாம். அவர் சொல்றாரு பாருங்க, சொல்லிட்டு தன்னுடைய கோத்திரம், தன்னுடைய பிறந்ததெல்லாம் பின்னாடி சொல்றாரு, நான் 8 நாளில் நிர்தசனம் அடைந்தவன், இஸ்ரேல் வம்சத்தார், பென்யமின் கோத்திரத்தார், இந்த லிஸ்டோட் சொல்றாரு. இதெல்லாம் ஏன் சொல்றாருன்னா, இவ்வளவு சிறப்பம்சங்கள் என்னுடைய பர்சனல் லைஃப்ல எனக்கு இருக்கு, ஆனா இதெல்லாம் ஜீரோ வாழ்க்கையில தான் நான் எங்க வந்திருக்கேன், உடன்படிக்கைக்குள்ள வந்திருக்கேன். பாருங்க, என்னே ஒரு எக்ஸாம்பிள் அவங்க முன்னாடி வைக்கிறேன், செல்ஃப் சாக்ரிஃபைஸ் எந்த அளவு ஒருத்தருடைய வாழ்க்கையில் இருக்கு, இது உங்ககிட்ட இருக்கணும், வளர்ந்துட வேணாம். சோ ஒரு கோணத்துல அவர் சொல்றாரு, சொன்னதுக்கு அப்புறம் மறுபடியும் என்ன சொல்றாரு அப்படின்னா, அதுதான் 7 வசனம் பாருங்க, பாருங்க, லாபமா இருந்தது எல்லாமே நான் கிறிஸ்துவுக்காக எடுக்கிறேன், நஷ்டம் என்று அங்க சொல்றதை பாருங்க. சோ இதெல்லாம் ஏன் செய்யறாரு அப்படின்னா, இவ்வளவு தியாகம் பண்ணிட்டு தான் அடைய போற பரிசு பத்தி அவர் பேசுற வார்த்தையை பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நம்ம நம்ம வேலை அப்போஸ்தலர் பவுல் நம்ம கோணத்துல யோசிச்சுனா என்ன சொல்லுவோம், இவர் இவ்வளவு தியாகம் பண்ணிருக்கார், இவர் செலுத்தின பலிகள்லாம் பார்த்தா இவருக்கு கண்டிப்பா சபை வாய்ப்பு கிடைச்சிடும் நம்ம சொல்லுவோம். ஒருவேளை பவுல் கூட அவருடைய நாட்கள்ல வாழ்ந்துட்டு இருந்தா, ஆனா இவ்வளவு பலிகள் செலுத்தின பவுல் அப்படி ஒருபோது சொல்ல, அவர் என்ன வார்த்தை சொல்றாருன்னா, 10 வருஷம் படிக்கும்,
Yeah.
பாருங்க, எப்படியாயினும் நான் மடித்தோரில் இருந்து உயிரோடு இருந்திருப்பதற்கு தகுதியாகும். இவ்வளவு பதிகள் செலுத்தினா கூட அவர் தனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிடும் கன்ஃபார்மா சொல்லல. அவ்வளோ பலிகள் செலுத்தினதுக்கு அப்புறம் தன்னை ஒரு கீழான நிலைமைக்கு கொண்டு போயிட்டு ஒரு வாக்கு சொல்றாரு, இவ்வளவு செஞ்சாலும் நான் இன்னும் நிறைய செய்ய வேண்டியது. இதெல்லாம் ஏன் செய்யறேன்னா, எப்படியாவது அந்த வாய்ப்பை நான் என்ன பண்ணுவேன். எப்படிப்பட்ட வார்த்தை பாரு. அதனாலதான் சில சகோதரர்கள் சொல்லுவாங்க, அப்போ சிலர் பவுன ஒரு லைன் இந்த இடத்துல வச்சா நம்ம எந்த இடத்துல வைக்கணும். அந்த லைன் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு வெற்றிடம் வரும், வெற்றிடத்துக்கு ஒரு முடிவு வரும், அங்க வேணா கொண்டு போய் நம்ம ஒவ்வொரு புள்ளியா வைக்கலாம். அப்படிப்பட்ட என்ன சொல்ல வர புரியுது, அவருடைய பலியை ஜீவியத்திற்கும் நம்முடைய பலியை ஜீவியத்திற்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கு. சரி, இதெல்லாம் இன்ட்ரோடக்ஷனா நம்ம சேப்டர்ல வச்சுட்டு இப்படி பேசிட்டு வரும்போது தான் அவர் வார்த்தை சொல்றாரு, எப்படியா இருந்த அதாவது கிறிஸ்துக்குள்ள எனக்கு லாபமா இருந்ததுலாம் நான் நஷ்டம் விட்டுட்டேன், இதெல்லாம் ஏன் செய்யறேன்னா எப்படியாவது அந்த முதல் உயிர் தெரிந்தல நான் என்ன பண்ணுவோம் பங்கு பெறணும். இதெல்லாம் சொல்லிட்டு வந்துட்டு இதெல்லாம் செய்யணும்னா நான் ஒரு பக்கம் பலி செலுத்தினா மாற்றம் பார்த்தாரு, பிளஸ் இன்னொரு விஷயம் செய்யணும். பிளஸ் இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒன்று செய்கிறேன், என்ன ஒன்று செய்கிறேன், பின்னாநிலைகளையும் மறந்து முன்னாநிலைகளை நாடி லக்கை நோக்கி. சத்தியம் கடமையும் காட்டு போறோம். அப்போ அந்த ஒரு செல்ஃப் சாக்ரிஃபைஸ் சுய பலியாதல் பத்தி பேசிட்டு வரும்போது ஒரு வார்த்தை சொல்றாரு, நான் இவ்வளவு பலி செலுத்த, அதாவது ஏற்கனவே ஆல்ரெடி நிறைய பேர் என்ன பண்ணிட்டேன், என்னுடைய கலை தேவனுக்காக நான் இழந்துட்டேன், ஆனா இது மாத்திரம் போதாது, அந்த உயிர் தேர்தலில் நான் பங்கு பெறணும், பங்கு பெறுவதற்கு நான் தகுதி ஆகணும்னா அடிஷனலா நான் ஒரே ஒரு விஷயம் செய்யணும், அந்த ஒண்ணுதான் செய்யணும். ஒரே ஒரு விஷயம் செய்யணும், அந்த ஒண்ணுதான் செய்யணும், அந்த ஒண்ணுதான் என்னை அந்த உயிர் தேர்தலில் தகுதி கொடுக்கும். அது என்ன அந்த ஒண்ணு அப்படின்னா, அவர் ஓரளவு அங்க விளக்கி இருக்கிறார், பட் இன்னும் கொஞ்சம் அதிகமா இந்த சப்ஜெக்ட்ல நம்ம விளக்கம் பார்க்கலாம். பின்னாடுகளை மறந்து முன்னாடுகளை நாடி இலக்கை நோக்கி
சாதாரண ஒரு உலக மனிதன்
ஒரு உலகத்துல மேலான வாய்ப்பை பெறுவதற்கு அதிக முயற்சி எடுக்கிறார். ஆனா அந்த அதிக முயற்சி எல்லாம் பிரயோஜனம் வாங்கணும்னா அவருடைய கவனம் சிந்தை எல்லாத்தையுமே ஒருமைப்படுத்த வேண்டியது. ஒருமைப்படுத்தி ஒரு விஷயத்தின் மேல மாத்திரம் என்ன பண்ண வேண்டியது, வைக்க வேண்டியது. சாதாரண விஷயம், ஒரு உலக ஒரு உலக விஷயம், ஒரு பணம், பொருளாதாரம் நாளைக்கு அழியக்கூடிய விஷயம். இப்படி இருக்கும் போது ஒரு மேலான வாய்ப்புக்கு, ஒரு பரலோக வாய்ப்புக்கு வந்திருக்கிற ஜனங்கள் அவங்களுக்குள்ள இந்த ஒரு சிந்தனையில ஒருமைப்பாடு, நோக்கத்துல ஒருமைப்பாடு இருக்க வேண்டியது எவ்வளவு அவசியம், எவ்வளவு முக்கியத்துவம், அதுதான் கஷ்டம். ஏன்னா இதுல நம்ம நிறைய நேரத்தில் வீரஸ்குள்ள போறோம், வஞ்சனைக்குள்ள போறோம், நிறைய நேரத்தில் நம்முடைய கவனம் சிதறுது. உடன்படிக்கை பண்ணும் போது நல்ல வைராக்கியம், அப்படியே அக்னி மாதிரி தெரியும், அதனாலதான் அதை அக்னிக்கு ஒப்பிட்டு சொல்றாங்க. ஆனா போக போக அது ஓமில சொல்றாங்க. சத்துரு வந்து பக்க அந்த முள்ளு மேல இருந்துச்சு, முள்ளு வளரும் போது அந்த விதை என்ன நெருக்கி போடுது, அந்த இடத்துல முள்ள அவர் எதை சுத்தி காமிக்கிறார், உலக கமலை ஐஸ்வர்யத்தின். உடன்படிக்கை செய்ததுக்கு அப்புறம் அந்த ஒரே கவனத்தை சாதாரண திசை திருப்புறதுக்கு ரெண்டு டூல் யூஸ் பண்றார், ரெண்டு கருவிகள். ஒண்ணு வந்து உலகத்தின் கவலை, ஐஸ்வர்யத்தின். உடன்படிக்கை பண்ணும்போது எப்படி இருக்கும் நம்ம சிந்தை, இனி எதிர்காலத்துக்கு கவலையே இல்லை, எல்லாம் யாருக்கிட்ட ஒப்படைச்சு தேவக்கிட்ட. ஆனா பண்ணி சில நாட்களுக்கு அந்த சிந்தை மெயின்டைன் ஆகும், பரவாயில்ல, சந்தோஷமான விஷயம். ஆனா இந்த தேவனோட சோதனைக்குள்ள அனுப்பும் போது என்ன ஆகும்னா அந்த சிந்தனை சதன ஆரம்பிக்கும், திடீர்னு எதிர்காலத்தை யோசிக்க ஆரம்பிக்கும். இப்படியே போயிட்டா என்ன ஆகுது, என்ன செய்யுது, நம்ம பாட்டுக்கு சொல்லிட்டு வந்துட்டோம், ஆனா இப்ப பிராக்டிக்கலா வரும்போது தான் அதை செய்ய முடியலையே, இது நடக்குமா, செய்ய முடியுமா, இந்த மாதிரி பல சிந்தனைகள். அது மட்டுமல்ல, உலகத்தின் நெருக்கங்கள், உறவினர்களுடைய நெருக்கங்கள், குடும்ப பாரம், இதெல்லாம் நெருக்க நெருக்க நெருக்குவதற்கு என்ன ஆகும்னா அந்த சிந்தை கவனம் சிதறுவதற்கு வாய்ப்பு. அப்ப சிதறும் போது அப்படி சிதறி ஓட்டத்தினுடைய ஓட்டத்தை ஓடிட்டு இருந்தார்னா அவருடைய ஓட்டம் பூர்ணமாக முடியுமா, முடியாது. நம்ம சொல்றதை விட எது சொல்லுது, வசனம் சொல்லுது. அதனாலதான் போல் சொல்லிட்டாரு, இதுக்கெல்லாம் நான் ஈடுபடுத்து ஓடினேன்னா என்னால முடியாது, அதனால நான் என்னதான் செய்யறேன், ஒன்னு செய்யறேன். இந்த வார்த்தை சொல்ற அவருக்கு இவ்வளவு நெருக்கங்கள் இருந்துச்சா, இருந்துச்சு, பின்னாடி பாக்கப்போம். அவருக்கு கஷ்டங்கள் இருந்துச்சா வாழ்க்கையில, நிறைய இருந்துச்சு, ரொம்ப நிறைய இருந்துச்சு. அவருக்கு பாடுகள் இருந்துச்சா, ரொம்ப ரொம்ப நிறைய இருந்துச்சு. அவர் பட்ட பாடுகள்ல ஒண்ணு வாங்கணும்னா கூட நம்மளால நிக்க முடியாது, அதனால பின்னாடி நம்ம லிஸ்ட் பாக்கப்போம். அப்ப அப்படி இருக்கும்போது இவைகளெல்லாம் சகிச்சுட்டு அவர் அந்த வார்த்தையை சொல்றார், இவைகள்லாம் எனக்கு இருக்கு, ஆனா கூட என்னுடைய கவனம் எல்லாமே ஒண்ணு மேலத்தாரு. மொத்தத்தில் அந்த ஒன்று செய்கிறேன் என்ற விஷயத்தை அவர் எதை சொல்ல வர்றார் அப்படின்னா, அந்த தேவனுடைய சித்தம் செய்வதில் என்ன எனக்குரிய பங்கு ஒன்று இருக்குது, அது உடன்படிக்கையை செய்ததுல இருந்து என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி, என்னுடைய பொறுப்பு அல்லது பங்கு ஆரம்பிக்கும். இந்த பொறுப்பை மரண பரியந்த நிறைவேற்றி முடிக்கிறது தான் என்னுடைய நோக்கம். இதை நான் செய்யறதுக்கு கடைசி வரைக்கும் எப்பாடுபட்டாவது நான் செய்வேன், இதுதான் அவர் அங்க சொல்ல போறார். கண்டிப்பா நான் முன்னாடி சொன்ன மாதிரி அதே ஓட்டப்பந்தய பாதையில, அதே அடிச்சோடுகள் இன்னைக்கு நம்ம கண்ணு முன்னாடி இருக்கும் பட்சத்துல இந்த பாதையில நாமளும் ஓட்டத்தை ஸ்டார்ட் பண்ணி ஓடிட்டு இருக்கோம். இந்த வார்த்தை நமக்கு பொருந்துமா, இதுக்கும் அமைதியா நம்ம ஆட்சிக்கிறோம், இது கூட நம்ம யோசிக்கிறோம். 100% நமக்கும் ஒரு 100% கூட கண்டிப்பா கம்மி கிடையாது. 100% பொருந்தும் என்று சொல்லும் போது நிச்சயமா நாம கூட இந்த நிலைமை யோசிக்கிறோம். தேவ சித்தம் செய்யறதுல உடன்படிக்கைக்குள்ள வந்த ஒவ்வொருத்தருக்குமே நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பங்கு இருக்கு, ஒரு பொறுப்பு இருக்கு. கண்டிப்பா இந்த பொருத்தருக்கு இருக்கிற வேலையை இந்த சிஸ்டருக்கு இருக்காது, இந்த சிஸ்டருக்கு தேவன் என்ன வேலை கொடுத்திருக்காரோ அதை இன்னொரு பொருளுக்கு கண்டிப்பா கொடுக்க போறது இல்லை. ஒவ்வொருத்தருக்கும் இந்த சபை வாயிலும் தனி சபை வாயில தனிப்பட்ட ரெஸ்பான்சிபிலிட்டி, தனிப்பட்ட பொறுப்புகள் இருக்கு, அதெல்லாம் பின்னாடி பார்க்கணும். சோ அவர்களை நிறைவேற்றுவதற்கு அவங்க கிட்ட தேவன் என்ன எதிர்பார்க்கிறாங்கன்னா, உங்ககிட்ட நான் என்ன தாளத்தை கொடுத்து என்ன வேலைக்கு நியமிச்சிருக்கிறோமோ இந்த வேலையை கடைசி வரைக்கும் நீங்க என்ன பண்ணுங்க. நிறைவேற்ற போறேன் இந்த ஒரு சிந்தை அவர் இந்த நிலைமை இருக்கும்போது தான் அவருக்கு தோணிச்சு. நிச்சயமா அப்ப தோணி இருக்க வாய்ப்பு இல்ல, அதற்கு எப்பவோ முன்னாடியே தோணி இருக்கு. சோ எப்ப தோணி இருக்குது நம்ம சொல்லலாம், கண்டிப்பா அவருடைய உடன்படிக்கையின் போது அனனியா செஞ்சாரு. அப்போஸ்தலன் அப்படிங்கிற ஒன்பதாம் அதிகாரம் படிச்சுப்பாங்க. சோ அனனியா வச்சு தேவன் அப்போஸ்தலர் போருக்கு அந்த ஞானஸ்தானம் கொடுக்கும் போது இந்த சிந்தை அவருக்குள்ள அன்னைக்கே உருவாயிடுச்சு. ஒரு வாரத்துக்கு அப்புறம் பல வருஷங்கள் கழிச்சுதான் அந்த வார்த்தையா எழுதுறது, ஒன்னே ஒன்று தான் செய்யறேன். சரி இப்ப நம்ம பாயிண்ட் அந்த ஞானஸ்தானத்துல அவருடைய உடன்படிக்கையில தான் இந்த ஒன்று செய்கிறேன் என்கிற சிந்தை அவருக்கு ஆரம்பிச்சிருக்கும். இப்ப நம்முடைய சப்ஜெக்டோட கோணம் என்ன அப்படின்னா, இந்த ஒன்று செய்கிறேன்றத அவர் எப்படிலாம் நிறைவேற்றி இருப்பார். நிச்சயமா இப்ப மனசுல உள்ள முடிவு எடுத்துட்டா, இனி நான் ஒழுங்கா செய்ய போறேன், என்னை குறித்த தேவனுடைய சித்தத்தை தான் நான் நிறைவேற்ற போறேன். இது மைண்ட் அளவுல அவர் எடுத்துட்டார், சிந்தை அளவுல அவர் எடுத்துட்டார். எடுத்த போதிலும் அந்த முடிவு எடுத்து அந்த முடிவை வெளிப்படையா ஞானஸ்தானத்துல கூட அவர் காண்பிச்சிட்டார். இது போதுமா? இப்ப அப்போஸ்தலர் போல் இப்படி எல்லாம் முடிவு எடுத்து ஞானஸ்தானம் எடுத்ததுக்கு அப்புறம் நான் முடிவு எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வீட்டிலே உட்கார்ந்துருந்தா அவர் எடுத்த ஞானஸ்தானத்துக்கு அர்த்தம் இருக்கா? கண்டிப்பா இல்லை. அப்ப அந்த ஒன்று செய்கிறது எடுத்த முடிவு மனசளவுல எடுத்திருக்கிறார். எப்போ உடன்படிக்கை? இப்ப நெக்ஸ்ட் அவர்கிட்ட இன்னொரு ஸ்டெப் அவர் எடுக்கணும். என்ன ஸ்டெப் எடுக்கணும்? மனசளவுல செஞ்சதாக வெளிப்படையா தெரியல கொண்டு வரும். அதுதான் அவர் எடுக்க வேண்டிய அடுத்த முயற்சி. இது கரெக்டா செஞ்சு முடிச்சாதான் அந்த சிந்தை கூட போடணுமாகும் இல்லைங்களா? சகோதர சகோதரிகளே அதுதான் நம்ம பார்க்கணும். அப்ப வெளிப்படையாக அவர் அந்த சிந்தை என்ன பண்ணணும், என்ன பண்ணணும், கொண்டு வரணும். ஏன்னா இது பத்தி நீங்க சில வசனங்கள் படிச்சா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். நமக்கு பரிச்சயமான வசனங்கள் தான், அதாவது யாக்கோபு 2:17-20. யாக்கோபு 2:17-20. அதே போல 20 படிங்க. இந்த ரெண்டு வசனம் என்ன சொல்ல வருது நம்ம கிட்ட? சோ கிரியைகள் இல்லாத விசுவாசம் கண்டிப்பா அது ஒரு விசுவாசமே இல்லை, அது டெத் கண்டிஷன், செத்த நிலைமை. அப்ப அங்க என்ன சொல்ல வராதுன்னா, உங்களுக்குள்ள ஒரு சிந்தை உருவாயிருக்குது, ஒரு விசுவாசம் கொண்டே இருக்குதுன்னா நெக்ஸ்ட் அதை நீங்க இப்ப எதுல கொண்டு வரணும்? கிரியில கொண்டு வரணும். அப்பதான் நீங்க முடிவெடுத்து அந்த முடிவுக்கு சிந்தைக்கு ஒரு பலன் இருக்குதுன்னா. வெறும் முடிவெடுத்து அந்த சிந்தையோட நீங்க பாருங்க பழைய வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தீங்கன்னா அந்த விசுவாசம் அந்த முடிவு வெளிப்படையாக மாறாக அவர் கிரியில கொண்டு வராம அவர் முடிவு மாத்திரம் எடுத்துட்டு அவர் வீட்டுல உட்கார்ந்து இருக்காருன்னா அவர் எடுத்த ஞானஸ்தானத்துக்கோ அவர் பண்ணின முடிவுக்கோ ஒரு அர்த்தம் கூட இல்லை இருப்பார். கண்டிப்பா அவர் வெளியில கிரியில கொண்டு வரணும். சகோதர சகோதரிகள் இதே பாயிண்ட் இன்னைக்கு நமக்கு எடுங்க. நாம் கூட இந்த ஒன்று செய்கிறேன் அப்படிங்கிற வார்த்தை இன்னைக்கு வெறும் வசனம் படிக்கிறதுனாலதான் இந்த சிந்தி நமக்கு வந்திருக்குதா? இப்பதான் வந்திருக்குதா? எதை நீங்க இந்த டாபிக் எடுத்து இந்த வசனம் படிக்கும் போதுதான் இந்த சிந்தை நமக்கு உருவாயிருக்கா? ஒண்ணு செய்யணும். நமக்கு கூட இந்த சிந்தை எதுவும் உருவாயிரு நம்முடைய உடன்படிக்கை. ஒருவேளை வசனம் ஞாபகம் இல்லாம இருக்கலாம், பட் அவருக்கு இருந்த அந்த சிந்தை தான் நமக்குள்ளேயும் கண்டிப்பா இருக்கிறது. நாம் கூட அதே தேவ சித்தம் நிறைவேற்ற வேண்டும் என்கிற எண்ணத்துல தான் என்ன வந்திருக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு உடன்படிக்கை செஞ்சு இந்த வாய்ப்புல இப்படி சொல்லும் போது சகோதர சகோதரிகளை இப்ப கண்டிப்பா இந்த ஒன்று செய்கிறேன் நம்முடைய உடன்படிக்கையில நாம் எடுத்த முடிவை இந்த முடிவுக்கு ஒரு பயம் ஒரு விளைவு கொண்டு வரணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? இதை கிரியைகள்ல கொண்டு வர ஒன்று செய்கிறேன் எடுத்த முடிவு கிரியைகள்ல வெளிப்படுது. எந்த அளவு கிரியைகள்ல வெளிப்படுதோ அந்த அளவு நம்ம எடுத்த முடிவின் படி முடிவுக்கான ஒரு பரிசுல நம்ம ஓடி இருக்கிறோம். எந்த அளவு இந்த சிந்தை கிரியைகள்ல வெளிப்படலையோ அந்த அளவு அந்த முடிவுக்கான அந்த பரிசுல நம்ம ஓட்டத்துல ரொம்ப பின்னாடி இருக்கிறோம். சரி, இந்த பாடங்கள் பார்க்க பார்க்க இந்த பாயிண்ட் நமக்கு புரியும். சோ அந்தபடி இருக்கும்போது சகோதர சகோதரிகளே அப்போஸ்தலர் பவுல் இங்க நாம் ஒரு சின்ன கம்பாரிசன் தான் இவங்க பாருங்க. அவர் ஒன்று செய்கிறேன் பிலிப்பியர் நிருபத்தை சொல்றார். நின்ற போதிலும் அந்த நிருபயத்துக்கும் இந்த சிந்தை அவருக்கு இல்லை, அவர் உடன்படிக்கை செய்யும் போதே இந்த சிந்தை உருவாயிருச்சு. சரி, நம்ம வெறும் இந்த நிருபம் படிக்கும் போது நமக்கு இந்த சிந்தை உருவாகும். நாம் கூட நம்முடைய உடற்பிடிக்கும் போதே இந்த சிந்தை உருவாயிடுச்சு. பவுலாகட்டும் நாம் ஆகட்டும் ரெண்டு பேருமே முன்னாடி ஒரே பொதுவான விஷயம் தான். ரெண்டு பேருமே இந்த முடிவை எடுத்துட்டாலும் இந்த முடிவை கண்டிப்பா எதுல கொண்டு வரணும்? கிரியைகள வெளிப்படையாக கொண்டு வர வேண்டும். ஒருவேளை கொண்டு வரலன்னா அவர் எடுத்த முடிவுக்கு ஒரு பிரயோஜனம் கூட இல்லை. சகோதர சகோதரிகளை இப்ப நம்முடைய சப்ஜெக்டோட ஆராய்ச்சியில் அடுத்த பாயிண்ட் போறோம். அப்படி என்ன கிரியை காமிக்கலாம்? ஒன்று செய்கிறேன் என்ற சிந்தை வந்த ஒருத்தர், அந்த முடிவெடுத்து உடன்படிக்கை செய்த ஒருத்தர் என்ன கிரியை வெளிப்படையா காமிக்க முடியும்? என்ன செய்ய முடியும் அவருடைய வாழ்க்கையை வெளிப்படையா? அவர் உடன்படிக்கை எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு வேலைக்கு கிறிஸ்தவர்கள் எடுத்துக்கலாம், அவங்க இந்துக்களா இருக்கிறாங்க, இந்துக்களா இருந்தா யாரா மாறுறாங்க? விசுவாசிகளாக மாறுறாங்க. இப்ப மாறதுக்கு அப்புறம் அவங்க கூட இந்த வசனம் படிக்கிறாங்க. எந்த வசனம்? கிரியை இல்லாத விசுவாசம் செத்துதான் இருக்கு. படிச்ச உடனே அவங்க கூட சரி, அப்ப கிரியை காமிக்கணும், கிரியை காமிக்கிறாங்க. பட் அவங்க என்ன கிரியை காமிக்கிறாங்க? இயேசு பத்தி நாலு பேருக்கு சொல்லணும். அங்க நச்சீட்டு கூட்டங்கள் நடந்தா போய் ஆத்ம தாகத்துக்காக அதுல கலந்து கொள்ளணும். இன்னும் வீடு தட்டி பார்க்க இதெல்லாம் எவ்வளவு பெரிய எஃபர்ட். கண்டிப்பா வீடு எல்லாம் தட்டி சொல்லும் போது அடி வாங்குவோம், பேச்சு வாங்குவோம் தெரியும், ஜெயிலுக்குலாம் போவோம் தெரியும். ஆனா இதெல்லாம் தாண்டிதான் என்ன பண்றாங்க? இந்த ஊழியமா சார், இவங்க வைராக்கியம் பார்த்தா நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அப்ப அவங்க கூட அந்த வசனத்தின்படி செய்யறாங்க. ஆனா அது சரியான கிரியா அப்படின்னா அது தேவனுடைய திட்டத்துக்கு உட்பட்ட கிரியை அல்ல. அவங்களுக்கு அறியாமைக்குள்ள இருக்கிறதுனால அப்படி செஞ்சிருக்கிறாங்க. சரி, அவங்க ஒரு ஓரம் அவங்களோட உதாரணத்துக்கு தான் கேட்காங்க. அது போல விஷயமா நாம இன்னைக்கு செய்ய முடியுமா? நாம் கூட இந்த மாதிரி உடன்படிக்கை பண்ணதுக்கு அப்புறம் தேவனை பத்தி இந்த கிரேசு பத்தி வீடியோ விட தட்டி சொல்றதா நாம நம்ம கிட்ட தேவன் பாக்குற கிரியையா? ஒன்று செய்கிறேன் என்று முடிவெடுத்த ஒருத்தர் காண்பிக்க வேண்டிய கிரியை என்ன? ஒருவேளை நீங்க கிறிஸ்தவர்கள் காண்பிக்கிற மாதிரி கிரியை அவர் காண்பிக்கணுமா? அதான் கேட்கும். கேட்கும்போது நமக்கு பரவலா ஒரு பதவி இருக்கு. கண்டிப்பா அவங்கள மாதிரி கிரியை நம்ம காண்பிக்க முடியாதுன்னு சொல்றதை விட காண்பிக்க கூடாது. ஏன்னா நம்மளா தேவனுடைய திட்டத்துக்கு உட்பட்டு நடக்கிற ஜனங்களா இருக்கும். அப்ப அவருடைய திட்டத்துல என்ன சொல்லியிருக்கோ நம்மை பத்தி அந்த வேலை தான் செய்ய முடியும். அது தாண்டி வேற வேலை என்ன பண்ண முடியாது? செய்யவே முடியாது. அது நமக்கே நல்லது. அப்ப அப்படி இருக்கும்போது அப்ப வேற என்னதான் வேலை கேட்கிறாரு? என்னதான் கிரியை கேட்கிறாரு? உங்ககிட்ட நான் என்ன பேசிட்டு முதல் பாடத்துல ஒண்ணு செய்கிறேன் முடிவெடுத்த ஒருத்தர் இருத அளவுல அந்த ஒண்ணு செய்யறேன்றதை எப்படி கொண்டு வரணும்? போன பாடத்துல போறோம். இந்த பாடம் என்னன்னா ஒண்ணு செய்கிறேன் முடிவெடுத்த ஒருத்தர் கண்டிப்பா அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? வெளிப்படையா கிரியை இருக்காங்க. என்ன கிரியை காமிக்கிறது? அதுதான் முடிப்போம். அப்படி இருக்கும்போது என்ன கிரியை காமிக்கலாம்? முதல் இந்த மாதிரி நிறைய நிறைய பதத்தில் அவங்க பரிசுத்த வாழ்க்கைகிட்ட இருக்கு. ஆனா சுத்த மனசுல பரிசுத்த ஆட்கள் தான் அவங்க சொல்லுவாங்க. இந்த மாதிரி சகோதர இயக்கங்களை கலந்துக்கலாம் கூட, சபை ஊழியர்கள் செய்யலாம் கூட, இதெல்லாம் சொல்லுவாங்க. பட் பரவாயில்ல, அதெல்லாம் நியாயமான பதற்கு ரொம்ப சரியான பதவிகள் தான். ஆனா இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா அப்படிப்பட்ட கிரியைகளை சில சப் டாபிக்ஸ், சில சின்ன சின்ன தலைப்புகள் வாரியா பிரிச்சு பார்க்க போறோம். பார்க்கும்போது அது மைண்ட்ல ஈஸியா ஏறும், சிந்தையில அது எளிதாக உள்ள போகும். அதன் காரணமாக இப்ப அந்த கிரியைகள் என்ன பண்ண போறோம்னா வரிசைப்படுத்த போறோம். ரொம்ப முக்கியமான கிரியைகள், ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ் இதெல்லாம். ஆனா ஒருவேளை நான் எடுத்திருக்கிற நான் எடுக்க போற பாயிண்ட்ஸ் எல்லாம் சில சகோதரர்கள் கேட்டுக்கலாம், சிலர் கேட்காம கூட இருக்கு. பட் பரவாயில்ல, எந்த வகையிலும் இதை நமக்கு பிரயோஜனமா இருக்கும் என்கிற விசுவாசம் நமக்கு இருக்கு. சரி, அந்த விசுவாசத்தின்படி இப்ப நம்ம பார்க்கும்போது ரெண்டு கிரியைகள் நம்ம இங்க கொண்டு வரோம். ஒருத்தர் உடன்படிக்கை பண்ணதுக்கு அப்புறம், ஒன்று செய்கிறேன் என்ற அந்த உடன்படிக்கையில முடிவெடுத்ததுக்கு அப்புறம் அவருடைய வாழ்க்கையில ரெண்டு முக்கியமான கிரியைகள், ரெண்டு முக்கியமான வேலைகள்ல அவர் தன்னை ஈடுபடுத்தி கொள்ள வேண்டும். நான் சொல்றதில்ல, யார் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறாங்கன்னா யார்கிட்ட நம்ம உடன்படிக்கை செஞ்சுமோ அவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கணும். அதாவது நம்முடைய பிதாவாகிய தேவன் நம்ம கிட்ட எதிர்பார்க்கணும். எங்க பிரதர் யார்த்தை காத்து யார் சொன்னாரா? நமக்கு தெரியும், தேவன் எப்பயுமே நம்ம கிட்ட நேரடியா பேசுறதில்ல, எதுல தான் பேசுறது? வசனங்கள் மூலமா தான் பேசுறோம். இந்த வசனங்கள்ல தான் கண்டுபிடிக்கிறோம் ரெண்டு விதமான முக்கியமான வேலைகள், கிரியைகள் எதிர்பார்க்கிறார். வேற வகையில சொன்னா இந்த ரெண்டு தான் எதிர்பார்க்கணும். அது என்ன? அந்த ரெண்டு விஷயங்கள் ரொம்ப பொதுவான பாயிண்ட்ஸ், ஜென்ரலான பாயிண்ட்ஸ் தான். இங்க ஏதோ புதுசா எதிர்பார்க்கிறதா? என்ன ரெண்டு விஷயங்கள் அப்படின்னா, முதலாவது பரிசுத்தவான்களுக்கு செய்யக்கூடிய ஊழியம், ரெண்டாவது அறுவடை வேலை. பரிசுத்தவான்களுக்கு செய்யக்கூடிய ஊழியம், ரெண்டாவது அறுவடை வேலை. சகோதர சகோதரிகள், இந்த ரெண்டு தான் இன்னைக்கு இந்த காலகட்டத்துல உடன்படிக்கை பண்ண ஒருத்தருக்கு தேவன் அவர்கிட்ட எதிர்பார்க்கிறார். ஆனா நம்ம நிறைய சொல்லுவோம், முதல் சத்தியத்துக்கு சாட்சி கொடுக்கணும், மனமுடைந்த சகோதரர்களை பேசணும், அப்புறம் இந்த பக்கம் இந்த வேலைகள் செய்யணும், அப்புறம் எக்லிஷால சுத்தம் பண்ணணும், இந்த மாதிரி பல வேலைகள் இஷ்டம் வரும். ஆனா என்னன்னா, உண்மை என்னன்னா, எல்லா பரிசுத்தவான்களுக்கு என்று தேவர்கள் நியமித்திருக்கிற எல்லா ஊழியங்களையும் இந்த ரெண்டு தலைப்புகளுக்குள்ள அடைக்கிறோம். இதை தாண்டி கண்டிப்பா நமக்கு வேற வேலைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்காது என்று நம்ம விசுவாசம். பரவாயில்ல, இருந்தா கூட சந்தோஷம், நீங்க கண்டுபிடிச்சேன்னு சொன்னீங்கன்னா அது எனக்கு கூட ரொம்ப பிரயோஜனம். கர்த்தருடைய வார்த்தைகள் இந்த ரெண்டு வேலைகள் பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையில ரொம்ப முக்கியமா எதிர்பார்க்கிறாங்க. இந்த ரெண்டு வேலைகள்ல ஒரு பரிசுத்தவான் எந்த அளவு தன்னை ஈடுபடுத்திக் கொள்கிறாரோ அந்த அளவு தான் அந்த ஒன்று செய்கிறேன் சொன்னதை வாழ்க்கையில நிறைவேற்ற முடியும். இப்போ நமக்கு என்ன தேவை, இந்த ரெண்டு வேலைகள் செய்யலாம், ஆனா செய்யறதுக்கு முன்னாடி ரெண்டு வேலைகள் பத்தின விவரங்கள் டீடைல்ஸ் ரொம்ப ரொம்ப அவசியம். சோ ஃபர்ஸ்ட் ஒரு வேலை செய்யறதுக்கு முன்னாடி அந்த வேலையினுடைய தரம் என்ன, நுட்பம் என்ன, எப்படி செய்யணும், என்னென்ன கருவிகள் பயன்படுத்தணும், இது பத்தி சில தகவல்கள் தெரிந்து கொண்டாதான் ஒருத்தரால வேலை செய்யணும். அதே போல இப்போ பரிசுத்தவான்கள் கிட்ட தேவர்கள் பார்க்கிற ரெண்டு முக்கியமான ஊழியங்கள் நம்ம இது சொல்லிட்டா, ஃபர்ஸ்ட் இது பத்தின டீடைல்ஸ் வேணும். இது என்ன, இது யார் செய்ய முடியும், இது எப்படி செய்ய முடியும், இதை செய்வதற்கு ஒருத்தருக்கு என்னென்ன வேணும், இது பத்தின விவரங்கள் தெரிஞ்சா மாத்திரம்தான் இந்த வேலைக்குள்ள ஒருத்தர் போகும். நல்லா கவனிச்சீங்கன்னா இது கர்த்தருடைய வேலை. நீங்க உலக பிரகாரமாக பிசினஸ் பார்த்துட்டீங்கன்னா, உதாரணத்துக்கு ஒரு இன்ஜினியரிங் கோர்ஸ் கடன் எழுதுனாலும் வைங்க, அவருக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும், அந்த பல வாகனங்களுடைய உதவி பாகங்கள் ஸ்பேர் பார்ட்ஸ் எதை எங்க மாட்டணும், எங்க கனெக்ஷன் கொடுக்கணும், ஒரு டீடைல் தெரிஞ்சிருந்தா தான் அவருக்கு வேலை செய்ய முடியும். திடீர்னு ஒரு பேங்க்ல இருக்கிற கிளர்க்கு கூட்டிட்டு போயிட்டு நீ இன்ஜினியரிங் ஒர்க் செய்ய செய்ய முடியுமா, செய்ய முடியாது. அது போல உலக வேலைக்கு இவ்வளவு குவாலிட்டி வேணும். தேவனுடைய வேலை நான் சொன்னேன் ரெண்டுமே, இந்த வேலை செய்யணும்னா இந்த வேலையை பத்தி நான் அறிவும் ஆவியும் இல்லாமல் ஒருத்தர் இந்த வேலைக்குள் நுழைய முடியாது, இந்த வேலையை செய்ய முடியாது. உடன்படிக்கை பண்ணிருக்கலாம், கொஞ்சம் ஓபனா பேசணும், உடன்படிக்கை பண்ணிருக்கலாம், சோ பல வருஷங்கள் பண்ணி இன்ஜினியர் செஞ்சுட்டு இருக்கலாம். ஆனா இன்னும் ரெண்டு வேலைகளுக்குள்ளேயே அவரு ஈடுபடாத ஒரு சகோதரரா இருக்கலாம். அப்படின்னா என்ன காரணம் தெரியுங்களா, இன்னும் இந்த ரெண்டு வேலைகள் தான் நமக்கு இருக்குது, இதைத்தான் நம்ம செய்யணும், இது இப்படித்தான் செய்யணும்ன்ற ஃபுல் நாலேஜுக்கே அவர் இன்னும் வரவே காரணம். அப்படித்தான் இருக்க முடியும். ஒருவேளை அது தெரிஞ்சிருந்தா அப்படி இருந்தாருன்னா அது அவருக்கும் தேவனுக்கும் உள்ள கிடைக்கும். ஏன்னா தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஒருத்தர் தேவன் என்ன எதிர்பார்க்கறாங்கன்னா கண்டிப்பா கீழ்படுத்தல் எதிர்பார்க்கறது. அதுதான் அவருக்கு காரணம் இல்லையா, அது நம்ம உள்ள போய் நோட முடியும், அதை நம்ம விட்டுற வேண்டியது. சோ அப்ப அப்படி இருக்கும்போது இப்ப நம்முடைய பாயிண்ட்க்கு வரலாம். இந்த ரெண்டு வேலைகள் பத்தின விவரங்களை இப்ப வேதாகமத்துல இருந்து நம்ம கொஞ்சம் கற்றுக்கொள்ள போறோம். ஒருவேளை நீங்க கேட்ட வசனங்களா இருக்கலாம், அல்லது புது வசனங்களா கூட இருக்கலாம், எனக்கு தெரியல. இப்படி இப்ப படிக்கலாம். முதல் பரிசுத்தவான்களுடைய ஊழியம்னா என்ன, அது செய்ய வேண்டிய நோக்கம் என்ன, அதுக்கும் ஒண்ணு செய்கிறேன்றதுக்கு என்ன சம்பந்தம், இது ஏன் ஒரு பரிசுத்தவான் வந்து செய்யணும், இது யாரும் அவரை கட்டாயப்படுத்துறாரா, இல்ல இவரா முன் வந்து செய்யறாரா, இந்த மாதிரி சில தகவல்கள் பரிசுத்தவான்களுடைய ஊழியம் பத்தி நம்ம பார்க்கணும். பார்க்கும்போது நம்மளே ஹோலி ஸ்பிரிட்ல ஓரளவு புரிஞ்சிருக்கும், பரிசுத்தாவில் இந்த வேலைகள் பத்தி நாமளே ஓரளவு புரிஞ்சிருக்கும், எந்த பிரச்சனையும் இல்லை. இருந்தாலும் சில வசனங்கள் நம்முடைய ஆரோக்கிய வாழ்க்கைக்கு பிரயோஜனமா நம்ம பார்க்கலாம். முதலாவது அப்போஸ்தலனாக இப்போ பாருங்க, இப்ப நம்ம காண்பிக்கப்பட கொட்டேஷன்ஸ், அதாவது மேற்கோள்கள் எல்லாமே இந்த ஒன்று செய்கிறேன்னு சொன்னவர் செஞ்சு முடிச்சாரு, அவருடைய வார்த்தைகள் தான் காண்பிக்கும். அப்போ அப்போஸ்தலர் பவுல் சொன்னார் பாருங்க, எபேசியர் 4:12-13, பரிசுத்தவான்களுடைய ஊழியம்னா என்ன பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அது ஏன், என்ன நோக்கத்துக்காக செய்யப்படுது, எதுக்காக செய்யப்படுது, அது சொல்றாரு பாருங்க. எபேசியர் 4:12-13, போதும் அந்த முதல் வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியமான வார்த்தை. பரிசுத்த வாழ்க்கை என்ன ஆக வேண்டும், சீர் பொருந்தும் பொருட்டே சுவிசேஷ வேலைக்காக கட்டிக்கொள்ளும். வாழ்க்கையில நம்ம பொறிக்க இருதயத்துல பொறிக்க வேண்டிய அடுத்த முக்கியமான விஷயம், அதெல்லாம் பார்க்க அப்படி தெரியாது, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஒட்டுமொத்த 2000 வருஷத்துல வாழ்க்கிற சுவிசேஷ இடம், இந்த சுவிசேஷ இடத்துல வாழ்க்கிற இந்த சபை, இந்த சபைக்கே தேவன் சில அரேஞ்ச்மெண்ட்ஸ் வச்சிருக்கிறார், சில ஏற்பாடுகள், சில ஒழுங்குமுறைகள் அவர் வச்சிருக்கிறார். சோ அந்த ஒழுங்குமுறைகள் பத்தி பவுல் ரொம்ப அருமையா 2 வசனங்கள் சுருக்கமா பேசிருக்கிறார். இதெல்லாம் இந்த வசனத்தோட விளக்கம் பார்க்கணும்னா கூட தனியா நமக்கு 2 மணி நேரம் தேவைப்படலாம், ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஆனா அப்படி நம்ம சுருக்கமா என்ன சொல்ல வரோம்னா, தேவன் சில ஏற்பாடுகள் சொல்லி செஞ்சு வச்சிருக்கிறார் என்று சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி அவர் என்ன சொல்றார்னா, பரிசுத்தமானவர்கள் சீர்குறந்தும் பொருட்டும் கிறிஸ்துவினுடைய சபை, அடுத்த வார்த்தை படிக்க, சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும். இந்த ரெண்டு தான் முக்கியமான வார்த்தைகள் நம்ம இந்த வசனத்துக்கு. பரிசுத்தவானங்களுடைய ஊழியம்னா என்ன, அது என்ன நோக்கத்தோட செய்யப்படுது, அதுக்கு பதில் இந்த வசனத்துக்கு. என்னன்னு கேட்டா, நாம எல்லாம் அவளுக்கு படிக்க பண்ணிருக்கோம். ஆல்ரெடி நாம என்ன என்ன பேரால் அழைக்கப்படுகிறோம், தேவனால். வழியினால என்னோட உடன்படிக்கை பண்ணினா பரிசுத்தவான். நாமளே ஆல்ரெடி பரிசுத்தவான்கள் வாய்ப்புல தான் இருக்கு. என்ற போதிலும் இங்க என்ன சொல்ல வர்றாருன்னா, நம்மை போல இப்ப நான் மாத்திரம் உலகத்துல ஒரு ஆள் மாத்திரம் உடன்படிக்கை பண்ணவங்க கிடையாது. நம்மை சுற்றி மற்ற உடன்படிக்கை பண்ணின சகோதர சகோதரிகள் இருக்காங்களே, நிச்சயமா இருக்கிறான், நம்மை போலவே இருக்கிறான். இப்ப தேவன் எப்படி ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கிறாருன்னா, இப்படி நம்மை சுற்றி வாழ்கிற பரிசுத்தவான்கள் அவங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சியில அவங்க சீர்பொருந்தும் படிக்கணும். சீர்பொருந்தும் படிக்கணும்னா கண்டிப்பா ஒவ்வொருத்தரும் இந்த உடன்படிக்கைக்குள்ள வரும்போது எல்லாருமே கிறிஸ்துவின் சாயல் பூர்ணம் அடைஞ்சிட்டு வர்றதில்லை. அவங்க இனிமே அடைய போறதுதான் கிறிஸ்துவின் சாயல். அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த சாயலுக்கு அடைய வேண்டிய நிறைய தேவையான விஷயங்கள் இவங்க கிட்ட இல்ல. ரொம்ப குறைவுகளோட ஒரு பலவீன சுபாவத்தோட தான் இந்த உடன்படிக்கைக்குள்ள நுழைகிறாங்க. இப்படி நுழைகிற ஒருத்தர் இப்ப யாரா மாறணும், இவர் ஒரு கிறிஸ்துவாக மாறணும், கிறிஸ்துவின் சாயல் அடையணும். அடையணும்னா இப்ப என்ன பண்ணணும், இவர் சீர்படுத்தணும். புரியுதுங்களா, இவருக்குள்ள இருக்கிற குறைவுகள் நிறைவாக்கப்பட்டு அந்த சாயலோட போய் ஒன்றித்து இணையணும். இணையணும்னா இவரால் கண்டிப்பா செய்ய முடியாது. இவரை அந்த அந்த ஒரு சாயலுக்கு மாத்துறதுக்கு சில தேவனுடைய ஊழியக்காரர்கள் ரொம்ப ரொம்ப அவசியம். சொல்ல வராது, பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு. இதே விஷயத்த பின்னாடி வேற கோணத்தில் எப்படி கொடுக்கிறார்னா, கிறிஸ்துவின் அந்த சபை பக்தி விருத்தி அடையும் பொருட்டு. அப்படின்னா அந்த கடவுளுடைய திட்டத்தை அறிகிற அறிவில அவங்க வளரும் பொருட்டு, அவர் சிலரை மேய்ப்பராகவும் சிலரை அப்போஸ்தலராகவும் சில தீர்க்க தரிசிகளாகவும் அவர்கள். இதுதான் பரிசுத்தவான்களுக்கான உண்மை. ரொம்ப சுருக்கமா நான் சொல்றேன், அதாவது ஒரு சகோதரன் இன்னொரு சகோதரனை கிறிஸ்துவின் சாயலை அடைய செய்வதற்காக அவர் நிமித்தம் இவர் எடுக்கிற எல்லா பிரயாசங்கள், எல்லா முயற்சிகள், அவருடைய குறைவுகளை நிறைவாகும் படிக்க இவர் எடுக்கிற ஒரு வாழ்க்கிற வாழ்க்கை ஓட்டம், இதுக்கு பேர் தான் என்னன்னா பரிசுத்தவான்களுக்கான ஒளியம். எவ்வளவு பியூட்டிஃபுல் பாயிண்ட் பாருங்க, எவ்வளவு பிரமிப்பான விஷயம் பாருங்க. ஏன்னா நீங்களும் நாங்களும் எப்படி இருக்கிறோம்னா, ஆல்ரெடி நிறைய மைனஸ் பாயிண்ட் இருக்கு, நாமளே நிறைய பிளஸ் பாயிண்ட் உள்ள வாங்க வேண்டியது. ஆனா தேவன் இந்த சபைக்குள்ள எப்படி வச்சிருக்கிறாருன்னா, இந்த மைனஸ் பாயிண்ட் இருக்கிற ஒருத்தர் இன்னொரு மைனஸ் பாயிண்ட் இருக்கிற ஒருத்தர் என்ன பண்ணணும், அதாவது நான் தமிழ சொன்னா கிறிஸ்துவின் சாயல இவரே குறைவுள்ளவரா இருக்கும் போது இன்னொரு குறைவுள்ளவரை அதே நிறைவாக்குறதுக்கு இவர் மாத்திரம் போறதில்ல, இன்னொரு முறை என்ன பண்ணணும், கூட்டிட்டு போகும். அப்படி கூட்டிட்டு போறதுக்கு இவர் எடுக்கிற எல்லா முயற்சிகள் பிரயாசங்கள் தான் பரிசுத்தவான்களுக்கான ஊழியர்கள். உடன்படிக்கை செய்த ஒருத்தருக்கு, ஒன்று செய்கிறேன் என்று செய்த ஒருத்தருக்கு அவருடைய வாழ்க்கையில தேவன் எதிர்பார்க்கிற முதலாவது முக்கியமான முதன்மையான கிரியை வேலை அது இதுதான். நம்மளை பத்தி பாக்கிறோமே, அதெல்லாம் போன சந்தேகத்தை பதில் எடுத்தாரு, அதனால நான் அதை பத்தி பேச போறதில்லை. நான் முழுக்க முழுக்க நம்முடைய வெளிப்படையான கிரியை பத்தி பேசிட்டு இருக்கோம், அதை நீங்க சிந்தையில வைக்கலாம். சோ அப்ப அப்படி இருக்கும் போது எதற்கு தேவன் ஃபர்ஸ்ட் எதிர்பார்க்க. சோ இப்ப அடுத்த கேள்வி என்ன வருதுன்னா, இந்த வேலையை யார் யாரெல்லாம் செய்யணும், யார் செய்யணும், யார் தான் செய்ய முடியும். இந்த ஒரு கேள்வி கேட்டா நீங்க என்னை மறைக்கிறதுக்கு கூட வாய்ப்பு. இதெல்லாம் ஒரு கேள்வியா இருந்தது, ஏன் சொல்றேன், நம்ம ஒவ்வொருத்தருக்குமே இருக்குது. யார் யார் செய்யணும் தேவை என்ன பண்ணல, குரூப்லாம் பிரிக்கல, இது சபையோட வாய்ப்புல உடன்படிக்கை பண்ணி வந்திருக்கிற ஒவ்வொருத்தருக்குமே இந்த பொறுப்பு, இந்த வேலை, இந்த கிரியை, அது இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி தேவன் பொறுப்பு ஒவ்வொரு மேலையும் வச்சிருக்கிறார். அதுதான் ஒரு முக்கியமான விஷயமா நம்ம பார்க்கணும். கொஞ்சம் ஒரு நிமிஷம் உலகத்தை எல்லாம் மறந்துட்டு கண்ணை மூடி இந்த ஓட்டத்துல நமக்கு இருக்கிற பொறுப்புகள் வேலைகளை மாத்திரம் யோசிச்சு பார்த்தா ரெண்டு நாளைக்கு உட்காந்து அவ்வளவு வெயிட் இருக்குது தலை மேல, ஆனா தெரிய மாட்டேங்குது நமக்கு. ஏன் தெரிய மாட்டேங்குதுன்னா, கூட ஒருத்தர் பாரம் சுமந்துட்டு இருக்கிறாங்க சொல்லலாம், அதனாலே தெரியாது. இன்னொன்னு, நமக்கே ஃபர்ஸ்ட் இதை பத்தி ஃபுல் டீடைல் தெரியாம இருந்துச்சுனா கூட தெரியாது. நம்ம பாட்டுக்கு சாதாரண ஒரு உலக வாழ்க்கை வாழ்ந்துட்டு கூட இந்த வெயிட் நமக்கு தெரியாது. அது தேவன் அப்படியே நம்ம சுயாதிகத்துக்கு விட்டுறாரு இல்லைங்களா, அது அப்படியே தான் வாழ்க்கை போயிடும். அப்ப சகோதர சகோதரிகளே, இப்படிப்பட்ட ஒரு மேலான ஊழியம், ஒரு மேலான வாய்ப்பு நமக்கு இருக்கு. யார் யாரா செய்யலாம்னா, கண்டிப்பா இந்த சபை வாய்ப்புக்குள்ள உடன்படிக்கை பண்ணி வந்திருக்கிற ஒவ்வொரு பரிசுத்தவான்களுக்கும் இந்த வேலை, இந்த பொறுப்பு நிச்சயம். இது செய்யாம வைக்கிற சபையாக முடியுமா பிரதர், ஆயிட்டா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு யாராவது நம்மகிட்ட கேள்வி கேட்டா நம்ம என்ன சொல்ல போறோம்? தேவன் அனுமதிச்சார்னா அனுமதிச்சிருக்கலாம். ஆனா வசனங்கள் என்ன சொல்றதுன்னா, தேவன் அப்படி அனுமதிக்கிறது இல்லைன்னு தெளிவா சொல்லு. ஒருத்தர் இந்த ஊழியத்துக்குள்ள வராம சபை வாய்ப்புக்குள்ள போவார் என்பது நினைக்கிறப்பா நினைத்துப்பா இருக்க முடியாத ஒரு விஷயம். அவர்தான் நம்ம சிம்பிளா சொல்றது, நம்ம சொல்றது இல்ல, அந்த வசனம் அங்க தெரியல சொல்றது. கடவுளுடைய திட்டம் அப்படித்தான் தேவன் வச்சிருக்கிறார் சகோதர சகோதரிக்கு. ஏன்னா நான் ஒருவனாய் ஆலையை விதித்தேன், வசனம் படிக்கிறோம் ஏசையா தீர்க்க தரிசன புத்தகத்துல. இது யாருக்கு மாத்திரமே பொருந்தக்கூடிய தீர்க்க தரிசனம்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு மாத்திரமே பொருந்தக்கூடிய தீர்க்க தரிசனம். ஏன்னா அப்படித்தான் தன்னுடைய சுய ரட்சிப்பை என்ன பண்ண முடிஞ்சு, தன்னாலேயே தேவனுடைய பலன் கொண்டு ஓடி முடிக்க முடிஞ்சு. ஆனா அவருடைய சபையில ஒருத்தர் கூட தன்னுடைய பலத்தால இந்த ஓட்ட ஓடி முடிச்சிட முடியாது. அவங்களுக்கு கண்டிப்பா இன்னொருத்தருடைய உதவி அவசியம், இவருடைய உதவி அவருக்கும் அவசியம். இது தேவன் ஏற்படுத்துற திட்டம், நம்முடைய சுபாவம் கூட அப்படித்தான். இதுல எந்த மாற்றமும் இல்லை. இந்த வேலை செய்யாம ஒருத்தர் வாய்ப்பு போறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதுதான் நம்ம பார்க்கிறோம் சகோதர சகோதரிகள். நல்லா கவனிங்க. அப்ப இந்த பரிசுத்தவான்களுடைய வேலை பத்தி சில டீடைல்ஸ் பார்த்துட்டே வரும். இப்ப அடுத்த ஒரு விவரம், அடுத்த ஒரு டீடைல்ஸ் நம்ம போனோம். அந்த டீடைல் என்ன, இப்படி ஒரு வேலை சொல்லும் போது இதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வேலை சிலருக்கு கஷ்டமா இருக்கு. இது வரைக்கும் ஃப்ரீ மைண்டா இருக்கு, அதாவது உடன்படிக்கப்பட்டதுக்கு அப்புறம் ஒரு ரிலாக்ஸான ஒரு சுயாதீனமான சிந்தையில நான் இருக்கேன். ஆனா நீங்க இப்ப சொல்றதை பார்த்தா ஏதோ ஒரு வேலை வேதாத்மம் என் மேல திணிக்கிற மாதிரி இருக்கு. நான் ஏதோ ஒரு கட்டாயத்துக்குள்ள போற மாதிரி இருக்கிறது. இப்படி கட்டாயத்துக்குள்ள போய் இப்படி வேலை செய்யுமா? அவசியமா? எங்களை கேள்வி சொல்றதுக்கு வரலாம். சுருக்கமா என்ன சொல்ல வரோம்னா, இந்த பரிசுத்தவான்களுக்கு என்ன செய்ய கொடுக்கிற ஊழியம் தேவனுடைய ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கட்டாய வேலையா அப்படி நம்ம சொல்ல முடியுமா என்று கேட்டா ரொம்ப சிம்பிள் பாயிண்ட் தான். ஆனா இதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கோம். சோ கட்டாய வேலையானா கண்டிப்பா என்ன சொல்றோம், உடன்படிக்கை பண்ணும்போது சரி, அதுக்கு முன்னாடியும் சரி, தேவன் ஒருபோதும் நம்முடைய சுயாதீனத்துல கை வைக்கிறவர் அல்ல. அப்படின்னாவே என்ன அர்த்தம், நம்ம எந்த கட்டாயத்துக்குள்ளே அப்படி கொண்டு போறது இல்லைன்னு அர்த்தம். கண்டிப்பா இந்த வேலை கட்டாயத்தினால கொடுக்கப்படுகிற வேலை இல்லை. ஆனா என்ன உண்மை தெரியுதுன்னா, ஒருத்தர் உடன்படிக்கை பண்ணிட்டாருனாவே அவருக்குள்ள பரிசுத்த ஆவி வந்துருது. அந்த பரிசுத்த ஆவி என்ன பண்ணும்னா, மற்றவர்களுக்கு சொல்லித்தர வேண்டிய அவசியம் இல்லை இந்த வேலையை பத்தி. அந்த பரிசுத்தாவியே இவருடைய இருதயத்தை உந்துதல் செஞ்சு இந்த வேலைக்குள்ள வழி நடத்தும். யாரும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இவர் ரொம்ப வைராக்கியமா வாலண்டியரா ஒரு வேலை செய்வார் பரிசுத்தவான்கள். இதுதான் நேச்சர், இந்த அழைப்போட நேச்சர் சுபாவமே இருக்கு. ரொம்ப ஆச்சரியம் சகோதர சகோதரிகள. இவ்வளவு நேரம் நம்ம பார்த்ததெல்லாம் பார்த்தா என்ன தெரியுமா, இந்த பரிசுத்தவான்களுடைய ஊழியம் ரொம்ப ஏதோ ஒருத்தர் மேல கட்டாயப்படுத்தி திணிக்கப்படுகிற வேலை மாதிரி தெரியும். ஆனா உண்மையா அது இல்லை. யார் ஒருத்தர் சுத்த மனசோட உண்மையான இந்தியத்தோட உடன்படிக்கை பண்றாரோ அவருடைய இதயத்துல இந்த வேலையை செய்ய வேண்டும் என்கிற ஒரு இன்ஸ்பிரேஷன், ஒரு உந்துதல், ஒரு உந்து சக்தி அது தானாகும். நான் இவ்வளவு நேரம் அரை மணி நேரம் சப்ஜெக்ட் எடுக்கணும்ன்ற அவசியமே இல்லை. அவங்க பிரயோஜனத்துக்காக பாக்குறோம், அதை நீங்க மைண்ட்ல வைங்க. அது அவருக்குள்ள உருவாகும் சகோதர சகோதரிக்கு. ஏன்னா அவர் சொல்லும் போது எபேசியர் 4:30 பாருங்க, பரிசுத்தாவை பத்தி பேசும்போது என்ன சொல்றாரு, எபேசியர் 4:30. நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கு என்று தேவன் உங்களுக்கு ஒரு முத்திரை கொடுத்திருக்கிறார். அந்த முத்திரை கடைசி வரைக்கும் உங்க மேல வச்சிருந்தீங்கன்னா தான் கடைசியில இந்த முத்திரையை பார்த்து நீங்க சபையில தேவன் செலக்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முத்திரை எதுன்னு சொல்றது, ஹோலி ஸ்பிரிட் பரிசுத்த ஆவி. சோ நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கு என்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியே பாத்தீங்களா. பரிசுத்த ஆவி என்பது உடன்படிக்கை செய்தவருக்கு கிடைக்கிற ஒரு ஈடு சொல்ல முடியாத ஒரு ஆசீர்வாதம், ஈடு இணை இல்லாத ஒரு பிளஸிங், ஒரு ஆசீர்வாதம். ஏன் அப்படி சொல்றோம் தெரியுங்களா, இந்த பரிசுத்தாவில என்ன பண்ணணும்னா, இவர் உடன்படிக்கை தோங்கினதுல இருந்து முடிகிற வரைக்கும் இவர் என்ன பேசணும், என்ன சிந்திக்கணும், என்ன செய்யணும், ஃபுல்லி இவருடைய லைஃப கண்ட்ரோல் எடுத்து வழிநடத்தக்கூடியதே இந்த ஹோலி ஸ்பிரிட் தான், பரிசுத்தாவி. சரிங்களா? அதனாலதான் சொல்றாரு, இதை நீங்க என்ன பண்ணிடாதீங்க, துக்கப்படுத்துறாதீங்க. ஒருத்தர் இந்த ஆவியை இழந்துட்டாருன்னா அவர் புதிய சிந்தையின்படி வாழ்றது ரொம்ப ரொம்ப சிரமம். சீக்கிரம் மாம்ச சிந்தைக்குள்ள போயிருப்பாரு, ரொம்ப கஷ்டம். அது தெரிஞ்சுதான் தேவன் நமக்கிட்ட இது கொடுத்துருக்காரு. அப்ப அவர் இது சொல்லும் போது அப்ப நம்ம என்னென்ன செய்யணும்ன்றதே இது உணர்வு நமக்குள்ள இருக்கிற பரிசுத்தாக உணர்வு சொல்லும் போது அங்கதான் இந்த பாயிண்ட் கொண்டு வரும். அந்த பரிசுத்தாவி உடன்படிக்கை பண்ணினவர்கள் கிட்ட முதல் உணர்ந்த வேலை என்னன்னா, நீங்க உங்களுடைய உடன் சகோதரர்களுக்காக உங்களுடைய காலத்தையும் நேரத்தையும் உடல் நலத்தையும் செலவு பண்ணுங்க, ஊழியம் செய்யுங்க. பரிசுத்தாவின் உணர்த்தத்தினால வந்த வேலை கட்டாயமா வர வேலை. உண்மையிலே உங்களுக்கு எனக்கு அந்த ஆசை இருக்குது. இது பாருங்க, ஆக்சுவலி ஒரு ஆசை, இது ஒரு ஆர்வம், அதுதான் சொல்ல முடியும் சகோதர சகோதரி. சோ கண்டிப்பா இந்த ஒரு வேலை நமக்கு அங்க இருக்குது என்று நம்ம பார்க்கிறோம். கலாத்தியர் இதுதான் போன இன்னொரு கோணத்துல இன்னொரு இடத்துல பேசுறோம். கலாத்தியர் ஆறாம் அதிகாரம் இரண்டாவது வசனம், கலாத்தியர் 6:2. உங்கள் பாரத்தை நீங்களே சுமந்து கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். அப்படி சொல்லவே இல்லை, ஒருவர் பாரத்தை. பொதுவா உலக ஓட்ட பந்தய சாலையில நீங்க எடுத்தீங்கன்னா, அடுத்தவரை தட்டிட்டு வர்றவங்களும் இருக்கிறாங்க, அடுத்தவரை முந்திட்டு வர்றவங்களும் இருக்கிறாங்க, பக்கத்துல ஓடுறவர் கீழே விழுந்தாலும் கவனிக்காம நம்ம ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கணும்னு ஓடுறவங்களும் இருக்கிறாங்க. ஆனா இந்த ஒரு கிறிஸ்தவ பந்தய சாலை, இந்த ஒரு ரேஸ் கோர்ஸ், இது அப்படி இல்லை. இது எப்படின்னா, இவரு ஓடணும், கூட பக்கத்துல ஒருத்தர் விழுந்தாருன்னா இவரை கைப்பிடித்து தூக்கி விட்டுட்டு தான் ஓடணும். அன்பின் ஓட்டம் இது, பொறாமையும் போட்டியில் எழுந்த ஓட்டம் பார்த்தீங்கன்னா. சகோதர சகோதரிகளே, இதெல்லாம் நம்ம வசனங்கள் இங்கே நிறைய காண்பிக்கலாம், ஆனா நமக்கு நேரம் இல்லை, நமக்கு எல்லாம் பரிச்சயமான விஷயம். சோ ஒருத்தர் ஒன்று செய்கிறேன் என்று முடிவெடுத்ததுக்கு அப்புறம் அவர் வாழ்க்கையில காண்பிக்க வேண்டிய முதல் கிரியை பரிசுத்தவான்களுக்கான ஊழியர் அப்படின்னா என்ன, அது யார் செய்யணும், இது ஒரு கட்டாயமான வேலையா, இதுதான் இவங்க. இப்ப அடுத்த வேலைக்குள்ள போலாம். நீங்க கொஞ்சம் ஞாபகப்படுத்துறீங்க, பரிசுத்தவான்களுக்கு தேவன் இந்த போகிப்புரிய வாழ்க்கையில் வச்சிருக்கிற இரண்டாவது முக்கியமான வெளிப்பாடு அல்லது அறுவடை வேலை, ஹார்வெஸ்ட் ஒர்க் என்று ஆங்கிலத்தில் நம்ம சொல்றோம். சோ அறுவடை வேலை இரண்டாவது முக்கியமான விஷயம். சோ இதை பத்தி கூட சில டீட்டெயில்ஸ் வேணும். இது என்ன, யார் செய்யலாம், எப்படி செய்யணும், பொதுவான விஷயங்கள் தான். சோ பொதுவாக நமக்கு அறுவடை வேலைன்னா என்ன ஞாபகம் வருது, ஒரு பப்ளிக் மீட்டிங், அதுக்கு முன்னாடி அதை குறித்த ஒரு அழைப்புதல் இருக்கக்கூடிய காரியங்கள், இதுதான் நம்ம சிந்திக்க வருது. இது ஆலோசனை தான், ஆமா இது அறுவடை வேலை தான். பட் அறுவடையோட கான்செப்ட் எது இல்லை, இது பின்னாடி இருக்கிற முக்கியமான கான்செப்ட். இப்ப அதை பத்தி நீங்க வசனம் படிங்க, அதாவது வெளிப்படுத்தல் 18:4 அறுவடை வேலையோட கான்செப்ட், அதாவது கருப்பொருள். கண்ணீரோட விதைக்கிறது அப்போஸ்தலர்கள் ஆரம்ப நாட்களில் செஞ்ச ஊழியம். கம்பீரோட இருக்கிற கம்பீரத்தோட இருக்கிறதுன்றது சுவிசேஷத்தினுடைய கடைசி நாட்கள செய்ய நம்மால் உடாது. இப்ப வாழ்க்கை பரிசுத்த வாழ்க்கை செய்யப்படக்கூடிய ஒளியம். சோ இதை பத்தி பேசும்போது இன்னொரு ஒரு வசனம் கூட நம்ம கொடுக்கலாம். மத்தேயு 13:30 ஏன்னா உடன்படிக்கை பண்ணவங்களுடைய நோக்கமே என்னன்னா அடுத்த தேவ சித்தம் என்னமோ அதை செய்யணும். இந்த ஆசை தான் இவங்களுக்குள்ள இருக்கும், வேற ஆசை இருக்காது. அப்ப அந்த ஒரே ஆசை நம்ம செயல்படும் போது தேவநாமத்தை இந்த சித்தம் எல்லாம் அவங்களுக்கு வெளிப்படுத்துவார். நீங்க இந்த வேலை தான் செய்யணும், இந்த வேலை தான் செய்யணும், இதை இப்படித்தான் செய்யணும், அவரு மேப் போட்டு அவங்களுக்கு காமிப்பான். காமிக்கும் போது அவங்க இன்ட்ரெஸ்டா செய்வான். இது யாரும் சொல்லி கொடுத்து வர்றது இல்ல, கட்டாயத்தினால வர்ற வேலையும் பண்ணல. இது நம்ம நல்லா ஞாபகம் வைக்கலாம். சோ இந்த ரெண்டு வேலைகள் தான் நம்ம காமிச்சோம், அதுக்கு இந்த விவரங்கள் நம்ம பார்ப்போம். இப்ப சப்ஜெக்டோட அடுத்த பாயிண்ட்டுக்கு நம்ம கடந்து செல்லலாம். இப்படியாக ஒன்று செய்கிறேன் என்று உடன்படிக்கையில முடிவெடுத்த ஒருத்தர் செய்யக்கூடிய கிரியைகளை ரெண்டு தலைப்புகளுக்கு பிரிக்கிறோம். ஒன்னு பரிசுத்தவான்களுடைய ஊழியம், இன்னொன்னு அறுவடை வேலை. இவ்வளவு நேரம் என்ன பார்த்தோம்னா அந்த ஊழியம்னா என்ன, அதை பத்தின சில விவரங்கள். அறுவடை வேலைனா என்ன, அதை பத்தின சில விவரங்கள். நான் நிறைய பேசுறேன். இது ரெண்டுமே ரெண்டு பெரிய டாபிக்ஸ், ரெண்டு பெரிய தலைப்புகள். அதெல்லாம் நம்ம பல நாட்களை ஆராய்ச்சிக்கு எடுக்க வேண்டிய தலைப்புகள். பரவாயில்ல, வாய்ப்பு நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஆனா இந்த ரெண்டு தலைப்புகளை நம்ம எடுத்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு நம்முடைய பாடங்கள் இப்ப அடுத்த ஆராய்ச்சி என்னன்னா, ஜஸ்ட் இதை பத்தி ஒரு சுருக்கமான சில காரியங்கள். இந்த ஊழியங்கள் எப்படி எல்லாம் இருக்குது, இது எவ்வகையாக நம்ம செய்யலாம். ஏன்னா சும்மா சொல்லிருக்கலாம், அந்த ஒன்று செய்கிறேன் முடிவு எடுத்தாச்சு, இனி நம்முடைய கான்சென்ட்ரேட், நம்முடைய கவனம் எல்லாம் இந்த ரெண்டு வேலைகள் மேலதான் இருக்கு சொல்லிட்டோம். ஆனா கூட நமக்கு இன்னும் சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தேவை, சில ஆலோசனைகள் நமக்கு அவசியம். இந்த வேலைகள்ல எவ்வளவு வேற டிவிஷன்ஸ் இருக்குது, எவ்வளவு பிரிவுகள் இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த வேலைகள் செய்யும் போது எல்லாமே சக்சஸ்ஃபுல் ஆகுமா, எந்த அளவு தோல்விகள் வருமா, எந்த அளவு சோர்வுகள் இருக்கும் இந்த வேலைகள்ல, எந்த அளவு சோதனைகள் இருக்கும், எந்த அளவு உபத்திரமங்கள் இருக்கும், இதெல்லாம் கூட கொஞ்சம் பார்க்கணும். பார்த்தா தான் ஓரளவு அதை பத்தின ஒரு முழுமையான அறிவு நமக்கு கிடைக்கும். இல்லாட்டி அதை பத்தி நம்ம என்ன பண்ண முடியாது, ஏதோ ஜஸ்ட் ஒரு பாதி நாலேஜ் தான் நம்ம பெற்ற மாதிரி இருக்கும். அது மட்டுமல்ல, இதெல்லாம் பார்த்துட்டு கடைசியா நம்ம ஒரே ஒரு பாயிண்ட் மாத்திரம் பார்க்க போறோம். இதே மாதிரி வேலைகளை ஒருத்தர் செஞ்சு அது பயப்பில்ல, அவருடைய வாழ்க்கை அவர் செஞ்ச ரெக்கார்ட்ஸ் எல்லாம் ரெக்கார்டா இருக்கு. அவர் தான் சொன்னாரு ஒன்று செய்கிறேன்னு அவர் தான் சொன்னார். அவருடைய வாழ்க்கையில சொன்ன மாதிரி எந்த அளவு செஞ்சாரு, அது கூட நம்ம கொஞ்சம் ஒரு சாம்பிள் நம்ம பார்த்துக்கோம். இதை பார்த்தோம்னா நம்முடைய பாடம் நிறைவுக்கு வந்துடும். சரி, இப்போ நம்ம இந்த பாயிண்ட் வரலாம். இந்த ஊழியம் பரிசுத்தவான்களுடைய ஊழியம் ஆகட்டும், அறுவடை வேலைகள் ஆகட்டும், இந்த காலகட்டத்தில் வாழ்கிற தேவனுடைய ஜனங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த ரெண்டு வேலைகள் இது எப்படிலாம் செய்யலாம், இது செய்யும் போது என்ன மாதிரி அனுபவங்கள் வாங்க நேரிடும், இது பத்தி சில டீடைல்ஸ் வந்து சில விவரங்கள் வந்து நம்ம பார்க்கலாம். முதலாவது பரிசுத்தவான்களுக்கு செய்கிற ஊழியம் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். சோ ஊழியம் என்றாலே நம்ம சுத்தமா சொல்லிட்டோம். இது ஏன் செய்யறோம்னா, ஒவ்வொரு இந்த கிறிஸ்துவின் சாயலுக்கு வளர வேண்டும் என்ற நோக்கத்தோட வந்திருக்கிற பரிசுத்தவானும் தன்னுடைய குறைவுகளை நிறைவாக்கி அந்த சாயலை அடைவதற்கு தேவனால இன்னொரு பரிசுத்தவான் மூலமாக உதவப்படுகிறார். இந்த ஒரு சிஸ்டம், இந்த ஒரு ஊழியத்துக்கு பேர் தான் பரிசுத்தவான்களுடைய ஊழியம் என்று நம்ம சொன்னோம். சோ இந்த ஊழியம் எப்படி, இது என்ன செய்யறது, இதுல இந்த வேற எதாவது டிவிஷன்ஸ் இருக்கா, அதாவது பிரிவுகள் அல்லது வகைகள் இருக்குதா, அதை நம்ம கொஞ்சம் பார்க்கணும். சோ பார்க்கும் போது சகோதர சகோதரிகளை பொதுவாக இந்த இப்படி ஒரு கேள்வி கேட்கும், கண்டிப்பா டிவிஷன்ஸ் இருக்கிறது உண்மை, பிரிவுகள் இருக்கிறது உண்மை. பரிசுத்தவான்களுக்கான ஊழியம்னா ஒரே வேலை கிடையாது, அது அந்த வெவ்வேறு கோணத்துல இருக்கு. ஆனா அந்த வெவ்வேறு வகைகள் என்னென்ன, இதை நம்ம பார்க்கும் ஒரு கேள்வியா கேட்கலாம். சோ கேட்டோம்னா இங்க உங்ககிட்ட கேட்க முடியாது, ஏன்னா கிட்டத்தட்ட 20-30 பேர் இருக்கும். அப்ப கண்டிப்பா ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்து என்ன வரும், ஒவ்வொரு ஆப்ஷன், ஒவ்வொரு பதில் வரும். அப்போ அது வந்து நமக்கு நேரம் ஆகும். அதனால நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, சுருக்கமா பல டிவிஷன்ஸா சுருக்கமா நம்ம வந்து வசனத்தில் வச்சு நம்ம பார்க்கலாம். இதை பத்தி அப்போஸ்தலனாகிய பவுல் கூட பேசியிருக்காரு. பேசுறதுக்கு முன்னாடி ஒரு பாயிண்ட், ஒரு விஷயம் நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கணும். இந்த பரிசுத்தவான்களுக்கான ஊழியங்கள் நம்ம செய்வோம், ஆனா இது செய்யறது என்னன்னா கண்டிப்பா பல வகைகள் இருக்குன்னு சொன்னோம் இல்லைங்களா. இந்த வகைகள் முதலாவது எப்படி ஏற்படுது, எல்லாராலையும் ஒரே வேலை செய்ய முடியாது. இந்த ஊழியத்துல பலரால பல வேலைகள் செய்யப்படுது பரிசுத்தவான்களுக்கு என்று நம்ம சொல்றோம். இது எப்படி உருவாகுது, எல்லாருக்குமே ஒரே பரிசுத்தாவி, எல்லாருக்குமே ஒரே தலை இருக்கிறாரு, எல்லாருக்குமே ஒரே தேவன் இருக்கிறாரு, ஆனா வேலைகள் மாத்திரம் எல்லாரும் ஒரே மாதிரி செய்ய போனோம்னா இது எப்படி, அந்த கேள்வி நமக்கு வரும்போது அதுதான் ஒரு பாயிண்ட் புரிஞ்சுக்கணும். இதுல ஒரு விஷயம் தேவன் வைக்கிறார், என்ன வைக்கிறாருன்னா, ஒவ்வொருத்தரும் பிறந்து உருவான சூழ்நிலையும் ஒண்ணு இருக்கு. உடன்படிக்கைக்கு முன்னாடி அவங்க பிறந்து வளர்ந்த சூழ்நிலைன்னு ஒண்ணு இருக்கு. அந்த சூழ்நிலையின் அடிப்படையில அவங்களுக்கு உள்ள சில திறமைகள் உண்டாயிருக்கு. திறமைகள் தான் அவங்களுக்கு வார்த்தை புரியுது. திறமைன்றது ஒருத்தர் கிட்ட இருக்கிற ஒரு ஸ்பெஷாலிட்டி, ஒரு விசேஷ தன்மை. சோ அதுதான் நம்ம அந்த திறமைகள் என்று சொல்றோம். இது ஒவ்வொருத்தருடைய பிறப்பு வளர்ப்பு அவருடைய படிப்பு சூழ்நிலை இதை வச்சு அவருக்குள்ள எல்லாம் உருவாகுது என்று நம்ம பார்க்கிறோம். கண்டிப்பா எல்லாருக்கிட்டையும் திறமைகள் வித்தியாசப்படும் இல்லைங்களா? சோ ஒரு பிரதர்க்க இருக்கிற திறமை இன்னொரு சகோதரன் கிட்ட இருக்காது, ஒரு சகோதரி கிட்ட திறமை இன்னொரு சகோதரி கிட்ட அது இருக்காது. அதான் நம்ம பார்க்கணும். அந்த திறமைகள் வித்தியாசப்படுது. இந்த திறமைகளை வேதாகமம் என்ன என்று அழைக்கிறதுன்னா திறமைகள்னு சொல்றதுல அதுக்கு வேதாகமும் ஒரு பேர் இருக்கு. அந்த பேர் என்னன்னா பரிச்சயமான பேர் தாளந்துகள் இல்லைங்களா? நல்லா ஞாபகம் வச்சிருக்கீங்க, ரொம்ப நன்றி. சோ அதைத்தான் வேதாகமம் தாளந்துகள் என்று அழைக்கிறோம். சோ இப்ப நம்ம என்ன பாயிண்ட் கண்டுபிடிக்கணும்னா கண்டிப்பா தாளந்துகள் எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருந்தா வேலை கூட எல்லாரும் ஒரே மாதிரி செய்யலாம், நிச்சயம் ஆச்சரியப்படுறதுக்கு. ஆனா இந்த ஒரு சிருஷ்டிப்பின் காரியத்தை நம்ம பார்க்கும் போது திறமைகள் தாளந்துகள் அவங்கவுங்களுக்கு என்ன வித்தியாசப்படுது. அதனால கண்டிப்பா வேலைகள் கூட வித்தியாசம் இருக்கு. ஒரு பிரதர் வேலை செய்யற மாதிரி இன்னொரு பிரதர் செய்ய முடியாது. ஆனா அதுக்காக அந்த பிரதர் வேலையை செய்ய முடியாதுன்னு சொல்ல முடியாது. அவருக்கு கொடுத்துருக்க தாளம் வச்சு அவர் என்ன பண்றாரு? ஒர்க் பண்ணலாம், வேலை செய்யலாம். இதனாலதான் பரிசுத்தவான்களுக்கான ஊழியம் பொன்னாக இருந்தாலும் அதுல பல வகைகள் வருகிறதாக நம்ம பார்க்கணும். நிறைய சுத்தி குழப்பி வரீங்க பிரதர் அப்படின்னு இருக்கா? ரொம்ப சிம்பிளான பாயிண்ட் தான், புரிந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள் தான். சரி, அப்போ தாளந்துகள் நம்ம சொல்லும் போது என்ன சொல்றோம்? அஞ்சு வகையா சொல்றோம். நேரம், செல்வம், செல்வாக்கு, அறிவுத்திறன் மற்றும் உடல் நலம். சோ இந்த அஞ்சு சொல்றோம். இதுல கண்டிப்பா நம்ம அடிப்படை வகுப்புகளை கேட்டுக்கிறோம். சிலருக்கு அஞ்சு இருக்கும், சிலருக்கு மூணு இருக்கும், சிலருக்கு ஒன்னாவது இருக்கும். ஆனா கண்டிப்பா ஒருத்தருக்கு கூட ஒண்ணு கூட இல்லாம இருக்காது. ஏன்னா இல்லாம இருந்தா ஓமைகள் அந்த தாளந்த ஓமையில ஒண்ணு கூட இல்லாத ஒரு ஊழியக்காரன் வந்திருப்பாரு. ஆனா வரலன்னு போதே அப்ப கண்டிப்பா என்ன இருக்கு? அட்லீஸ்ட் எல்லாருக்கும் ஒரு தாளந்தாவது அங்க இருக்கும் என்று சகோதர சகோதரிகள். அப்ப யார் இப்போ என்னன்னா யார்கிட்ட எவ்வளவு தாளந்துகள் இருக்குதோ தேவன் அவ்வளவுதான் அவங்ககிட்ட என்ன பண்றது கணக்கு கேட்கிறாரு. அதுக்கு மேலேயும் கேட்கறது இல்ல, அதுக்கு கம்மியாகவும் அது நம்ம நல்லா கவனிக்கிறோம். சோ கவனிக்கும் போது இப்ப அந்த தாளந்துகள் அடிப்படையில அவங்க வெவ்வேறு ஊழியங்கள் அங்க செய்யக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. ஆனா ஊழியங்கள் வித்தியாசப்பட்டாலும் நோக்கம் ஒண்ணுதான். என்ன நோக்கம்? பரிசுத்தவான்கள் சீர் பொருட்டும் பொருட்டும் நோக்கம் ஒண்ணுதான். அதை நம்ம கவனிக்கும். சரி, அந்த ஊழியங்களுடைய வித்தியாசங்கள் நீங்க ரெண்டு இடங்கள்ல அப்போஸ்தலர் போல் பேசுறாரு. ஒரு இடம் மாத்திரம் நம்ம படிக்க போறோம், இன்னொரு இடம் நோட் பண்ணிக்கலாம். ஒன்னு குறைந்தது 12 அதிகாரம், அதை நம்ம படிக்க போறதில்ல. அதை நீங்க குறித்து வைத்துக் கொண்டு வீட்டுல இருக்கும்போது வாசி பாருங்க. வரங்களின் வித்தியாசங்கள் உண்டு, ஆவி ஒன்று, அது பேசுவார் இல்லைங்களா? சோ அதெல்லாம் அந்த டேலண்ட் பத்தி அவர் பேசிருக்காரு. நெக்ஸ்ட் இன்னொரு இடத்துல இதே தாளந்துகள் பத்தி அவர் பேசிருக்காரு. அது பத்தின வசனம் தான் நம்ம படிக்க போறோம். அதாவது ரோமர் 12 அதிகாரம் 6-11. ரோமர் 12:6-11. பாருங்க, அவன் அவரே ஒரு விளக்கம் கொடுக்கிறார். பாருங்க, நமக்கு அளிக்கப்பட்ட கிருபைகளின் படியே நாம் எப்படி இருக்கோம்? வெவ்வேறான வரங்கள் உள்ளவர்கள் ஆனபடி வரங்கள் அந்த தாளந்துகள் பத்தி தான் பேசிட்டு இருக்க. சரி, கண்ணி பண்ணலாம். இதே போதிக்கிற ஊழியர்கள் இன்னொரு தாளந்து பப்ளிக் ஸ்பீக்கர். நம்ம சபை முன்னாடி சத்தியம் பேசுறோம், இது வேற. பட் கிறிஸ்தவர்கள் முன்னாடி பேசுறது அது வேற. அது இது மாதிரி நம்ம பண்ண முடியாது. அப்ப அதுக்குரிய டேலண்ட் தனி. அப்ப அது இருக்கிறவர்கள் கண்டிப்பா அதை என்ன பண்ணணும், பயன்படுத்தி பேசணும். இது ஒரு பக்கம். அது மட்டுமல்ல, இப்ப நெக்ஸ்ட் நீங்க வந்துட்டீங்கன்னா, சபையில இருக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதர சகோதரி இவங்களுடைய ஆவிக்குரிய நலனிலும் மாம்சிக நலனிலும் அக்கறை எடுத்துக்கொண்டு அந்த அக்கறைக்கு ஏற்றவாறு செயல்படுவது, இது ஒரு வகையான ஊழியம். எப்படி அக்கறை எடுத்துக்கொள்ளலாம்? ஜஸ்ட் அவரு ஃப்ரீயா இருக்கும் போதும், நீங்க ஃப்ரீயா இருக்கும் போதும் அவரை சந்தித்து அவர்கிட்ட சில விஷயங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். அவர் ஒருவேளை அவருடைய பலவீனங்கள் உங்ககிட்ட சொன்னார் அப்படின்னா அதுக்கு சத்திய வசனங்கள்ல இருந்து மறந்து கொடுக்கலாம். இதெல்லாமே என்னதான் ஊழியம் தான். ஒருத்தர் இங்க நின்று போதிக்கிறதுக்கும் ஒருத்தர் தனியா போயிட்டு ஒரு சகோதரத்தை பேசுறதுக்கும் தேவன் பார்வையில் ஈக்குவல் மதிப்பு தான். இது அதிகமா இது கம்மி செய்யறதில்லை. ஏன் தெரியுங்களா, இவருக்கு இந்த தாளம் இருக்குது, அதனால தேவன் இதை இவர்கிட்ட என்ன பண்றாரு எதிர்பார்க்கு. இவர்கிட்ட தனியா பேசுற தாளம் தான் இருக்கு. அப்ப தேவன் அவர்கிட்ட எதுல எதிர்பார்க்கணும், அதுதான் எதிர்பார்க்கணும். ஆக மொத்தத்துல தேவனுடைய பார்வையில ரெண்டுமே என்னதான், ஈஸ்வரல் மதிப்பு தான், கூட குறைவா கிடையாது. அதே நேரத்துல ஒரு சபை கூடும் போது கூடுகைக்கு முன்னாடி இடம் சுத்தமா இருக்கும்படிக்கு கூட்டி விட்டு சேர் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி அந்த அரேஞ்ச்மெண்ட் வேலை ஏற்பாடு பண்ணி இது ஒரு ஊழியமான்னு கேட்டா, ஆமா மிகப்பெரிய ஊழியம் தான். ஏன்னா இந்த வேலையை நம்ம செய்யும் போது என்ன நடக்குதுன்னா, இடம் அந்த அட்மாஸ்பியர் எந்த அளவுக்கு சுத்தம் போதோ அந்த அளவுக்கு பரிசுத்தவான்களுடைய சிந்தை இங்க பேசுற சத்தியம் கேட்கறதுக்கு ஒருமைப்பாடா இருக்கும். அப்ப அவங்க தொடர்ந்து கேட்க முடியும். அப்ப அவங்களுடைய சிந்தையை ரெடி பண்ற வேலையை நம்ம சிம்பிளா இருக்கிற சிம்பிளா செய்யணும். இது ஒரு ஊழியம். ஏதோ பாக்கிறதுக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு மாதிரி தெரியுது. சோ அந்த காலம் இருக்கிறவங்க இது கண்டிப்பா எல்லாருக்கும் இல்லையா, அது நம்ம செய்யலாம். சோ இது மாதிரி ஊழியத்துல நம்ம வெவ்வேறு வகையை சொல்லிட்டு போலாம். அதுதான் அவர் அங்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. இது மட்டுமல்ல, முன்னாடி வருஷத்துல படிச்சு வைக்கலாம், சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை மேய்ப்பராகவும் சிலரை போதகராகவும் அவர் ஏற்படுத்தினார். சோ இது எதை பிடிக்குது அப்படின்னா, ஒரு சபைக்குள்ள இப்போ ஒரு பட்டணத்துல ஒரு சபை இருக்குது அப்படின்னா அந்த சபைக்குள்ள கண்டிப்பா எல்லாருமே ஒரே ஆளுக்குரிய வளர்ச்சியில இருக்க மாட்டாங்க. சத்தியத்துல ஒருத்தர் குழந்தையா இருப்பாரு, இன்னும் பார்த்தா ஒரு பால் ஆகாரமே சாப்பிட்டு இருப்பாரு. சிலர் வந்து கொஞ்சம் அனுபவத்துக்குள்ளேயும் சத்தியத்துக்குள்ளேயும் வளர்ந்து ஒரு நடுநிலைமையில இருப்பாரு. சிலர் இது ரெண்டுலயும் முதிர்ச்சி அடைஞ்சு ஒரு நல்ல நிலைமையில இருப்பாரு. சோ இப்போ இந்த வளர்ச்சியில வித்தியாசப்படும் போது இந்த வித்தியாசத்துக்கு ஏத்தப்ப கூட ஏத்த மாதிரி கூட அவங்களுடைய ஊழியங்களே வித்தியாசப்படும். சோ என்ன ஊழியம், வளர்ச்சியில நல்லா வளர்ச்சி பெற்றிருக்கிற ஒரு சகோதரன் என்ன பண்றானா, சபையில மத்த சகோதர சகோதரிகளை வழிநடத்தும்படியான பொறுப்பு தேவன் அவருக்கு கொடுப்பார். இப்ப அந்த வேலை அவர் என்ன பண்றான் செய்யலாம். சோ பால் என்கிற சகோதரன் என்ன பண்றானா, சபையுடைய சில பேசிக்கான தேவைகள் பேசிக்கான அடிப்படை விஷயங்கள் அவர் கவனிக்கல. இந்த மாதிரி நம்ம வெவ்வேறு டிராக்ல இந்த ஊழியர்கள் வளர்ந்து கொண்டே போயிருக்கு. இது ஒரு தனி ஸ்டடி தான் நம்ம பார்க்கணும். இப்படியாக இந்த பல டிவிஷன் இருக்குது. இந்த டிவிஷன் எல்லாம் இன்னைக்கு நம்ம பார்க்க முடியாவிட்டாலும் சுருக்கமா என்ன சொல்லுவோம்மா, ஒருத்தருடைய தாளந்தங்களுக்கு ஏற்றாறு போலவும் அவருடைய சத்தியத்தில் உள்ள ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு ஏற்றாறு போலவும் ஒவ்வொருத்தருக்குள்ளே ஊழியர்கள் வித்தியாசமாக. இப்ப ஒருத்தர் என்ன பண்ணலாம், ஒரு உடன்படிக்கை பண்ணினவர் ஒன்று சேர்க்கிறேன் என்ற முடிவெடுத்தவர் என்ன பண்ணலாம், தன்னுடைய வளர்ச்சி யோசிக்கணும், தனக்கு தேவன் என்ன தாளந்தம் கொடுத்திருக்கிறார் யோசிக்கணும். ரெண்டையும் யோசிச்சு முடிவெடுத்துட்டு அவர் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதுக்கு ஏற்றாறு போல தேவன் என்ன வேலை கொடுக்கிறார்னு ஜபத்துல வச்சு அவர் அந்த வேலையை வாங்கி பொறுமையா செய்யணும். இதுதான் தேவன் அவர்கிட்ட எதிர்பார்க்க. இது அருமையா கண்ண கடைசி வரைக்கும் செஞ்சிட்டு இருந்தாருனால அது போதும், அது போதும் தான் நம்ம கவனிக்கிறோம். சில நமக்குள்ள சில தலைவீனங்களுக்கு என்ன பண்ணுவோம்னா, நல்ல வேலை செய்யற சகோதர சகோதரிகள் பார்ப்போம், நம்ம அந்த அளவுக்கு பயன்படுத்தப்படாமல் இருக்கும். அப்ப என்ன யோசிக்க வரணும், சகோதரா அப்படி வேலை செய்யறாரு, நம்ம பாருங்கள் சின்ன வேலைகள் தான் செஞ்சுட்டு இருக்கோம், இப்படி அப்படி கிடைக்கிறாங்க. அதான் வேலையை சொல்லிப்போம், அவருக்கு அந்த அளவு வளர்ச்சி கிழக்கு இருக்குது, தாழ்வுகள் இருக்குது, தேவை நம்ம யூஸ் பண்ணுவோம். உங்களுக்கு இந்த அளவுக்கு தாழ்ந்து இருக்கா, இதோட நீங்க என்ன பண்ணுங்க, அந்த ஒரு வசனம் வருதுங்களா. அவர் மாநில விஷயம் பத்தி பேசுறாரு, கொஞ்சம் ஆவிக்குரிய விஷயத்துக்கு கூட இருக்கலாம், உள்ளவைகள் போதும் என்று சகோதர. சோ இதெல்லாம் நம்முடைய பரிசுத்தவான்களுடைய ஊழியத்துல கவனிக்க வேண்டிய விஷயங்கள். ஒரு சகோதரன் கிட்ட சின்ன சத்தியம் பகிர்ந்து கொள்றதுல இருந்து சின்ன சபையினுடைய அரேஞ்ச்மெண்ட் அவருக்கு பாக்குறதுல இருந்து பெரிய பெரிய சத்தியங்கள் பேசுற வரைக்கும் நிறைய ஊழியங்கள் இந்த சபை வாழ்க்கையில ஒவ்வொருத்தருக்கும் இருக்குது. ஆனா எல்லாத்துக்குமே ஒரே நோக்கம், பரிசுத்தவான்கள் சீர் கொள்வது, அவங்க அவங்களுக்கு அவங்களுடைய தாழ்ந்திருக்கும்படியும் அவங்களுடைய வளர்ச்சியின்படியும் இந்த வேலைகள் வித்தியாசப்படும். ஸோ ஒவ்வொருத்தருடைய கடமை என்னன்னா, இப்போ தனக்கு என்ன வேலை கொடுத்திருக்கிறார் கண்டுபிடிச்சு அது அமைதியோடையும் சகோதர அன்போடையும் செஞ்சிருக்குதான் அது வேண்டும். இதுதான் பரிசுத்தவான்கள் ஊழியர்கள் செய்யக்கூடிய ஒரு விஷயமாக நம்ம பார்க்கிறோம். நெக்ஸ்ட் அறுவடை வேலையை நம்ம சொல்லிட்டான். இதை பத்தி இதுல நிறைய டெவிஷன்ஸ் நம்ம சொல்ல முடியாது, தெளிவுகள் நம்ம சொல்ல முடியாது. கண்டிப்பா எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு பொதுவான வேலையை நீங்க படி அப்போஸ்தலர் போல் பேசுறாரு 2 தீமோத்தேயு 4 அதிகாரம் 2 மற்றும்
2 மற்றும் 5.
சமயம் வாய்க்காலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையா திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு, எல்லா இந்திய சங்கத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடித்து கொண்டு புத்தி சொல்லு.
சமயம் வாய்க்காலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை ஜாக்கிரதையா அது ரொம்ப தெளிவாக வந்து ஒரு அருமையான வார்த்தை. சோ புதுவா தேவனுடைய ஜனங்களுக்கு என்ன ஆட்டிடியூட் இருக்கணும், என்ன ஒரு நிலைமை இந்தியத்தில் இருக்கணும்ன்றது அவங்க பேசுறாரு. இவங்க எப்போதுமே தேவன் வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கிறாரு இல்லை, அது ரெண்டாம் பட்சம். ஆனா ஃபர்ஸ்ட் இவங்க சைட்ல இருந்து அவங்க என்ன பண்ணணும்னா, அந்த வேலை கொடுக்கும் போது அதை செய்யற அளவுக்கு இவங்களை ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கணும், தங்களை தாங்களே ஆயத்தப்படுத்தி வைத்திருக்க வேண்டும். சோ இதுதான் அருமை வேலையில் நம்முடைய முக்கியமான பாடம். சொல்ல முடியாது திடீர்னு நாளைக்கு நம்முடைய கிறிஸ்தவ நண்பர் வரலாம், வீட்டுக்கு வரலாம், எதிர்பார்த்துருக்கவே மாட்டோம், வரலாம், வந்துட்டு நீங்க என்ன சமைக்க போறீங்கன்னு விசாரிக்கலாம். விசாரிக்கும் போது உடனே சத்தியம் குறித்து தேவனுடைய திட்டம் குறித்து ஒரு சாட்சி கொடுக்கக்கூடிய அருமையான சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறான்னு அர்த்தம் தேவன். அப்ப அந்த வாய்ப்பு அருமையா பயன்படுத்தணும். பயன்படுத்தணும்னா ஃபர்ஸ்ட் இவர் என்ன ஆயிருக்கணும், அதுக்கான அளவு எப்பவுமே ரெடிமேடோட இருக்கணும், தயாரான சிந்தையோட இருக்கணும். அப்பதான் தேவன் எப்ப வேலை கொடுக்குறாரோ சரி. அதனால தான் போல் சொன்னாரு, சமய வாய்ச்சால சரி வாய்க்காலும் சரி, உனக்குள்ள அந்த சத்தியத்தை பிரசங்கிக்க வேண்டிய அறுவடை வேலை செய்ய வேண்டிய ஒரு சிந்தை, தயார் சிந்தை எப்போதுமே இருக்கும். அதுதான் அறுவடை வேலையில நம்ம நிறைய மாதிரி பெரிய பெரிய பப்ளிக் மீட்டிங்ஸ் போட்டு செய்யறது அது மெயின் ஒர்க், நம்ம இல்லையே சொல்றது இல்லை. ஆனா அது மட்டுமே அறுவடை வேலைன்னு நினைச்சிருக்கணும். தனிப்பட்ட வாழ்க்கையில கூட இந்த வேலைகள் சில நேரத்தில் செய்ய முடியும், அது கூட நாம் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். சகோதர சகோதரிகளை இதே அறுவடை வேலை பற்றி பேசும்போது இந்த சமயம் பாய்க்காலும் பாய்க்காவிட்டாலும் அவசரத்துக்கு இப்ப ரசல் கமிஷனை கொடுக்கும்போது எப்படி கொடுக்குறாங்கன்னா, ஒருவேளை உங்களுக்கு சிக்கா இருக்கும், சிக்கா இருக்கும்னா உங்களுக்கு உடல் கலவீனமா இருக்கும், ஆனா அந்த நேரத்துல தேவன் சத்தியத்தை சாட்சி கொடுக்கறதுக்கு கொஞ்சம் தூரம் பயணம் பண்ணி போறதுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க. என்ன பண்ணுங்க, வேற சகோதரரே இல்ல, நீங்க தான் போய் ஆகும், என்ன பண்ணுங்க போங்க. அதுதான் என்னன்னா, உனக்கு ஏற்ற சூழ்நிலை இருந்தாலும் சரி, ஏற்ற சூழ்நிலை இல்லைனாலும் சரி, ஆனா உனக்கு என்ன என்ன மைண்ட் இருக்கும், சத்தியம் அறிவிக்க வேண்டிய அந்த தயார் சிந்தை ஒரு பாயிண்ட் அவங்க பேசிட்டு இருக்காங்க. அதுக்காக காய்ச்சலா ரொம்ப சிவியரா இருக்கும்போது போறது அர்த்தம் இல்லை, அந்த அர்த்தத்தில் நம்ம சொல்றதில்லை. நம்ம புரியும் பரிசுத்தாவில எப்ப போகணும் எப்ப போக கூடாது தெளிவா தெரியும். அப்ப அந்த வாய்ப்பு வரும்போது அதை சரியா பயன்படுத்தணும். ரெண்டாவது இதே அறுவடைகளை பத்தி இன்னொரு வசனம் படிச்சீங்கன்னா, 1 Corinthians 9:16, 1 Corinthians 9:16. அப்போ அறுவடை வேலையை முடிச்சு இதுதான் நம்ம வசனம் பார்க்கணும். இதுல நிறைய வித்தியாசம் இல்லை, ஒரே பாயிண்ட் என்ன சொல்றோம்னா பப்ளிக்கா பண்ற வேலையும் இருக்குது, தனிப்பட்ட வாழ்க்கையில செய்கிற வேலையும் இருக்கு. எந்த வேலையை தேவன் கொடுக்கிறார் அது அவருடைய சித்தம். ஆனா வேலை கொடுக்கும் போது செய்யறதுக்கு தயாரான நிலைமையில இருக்கிறது நம்முடைய பொறுப்பு. அதுதான் சொல்றாரு, இது இந்த கடமை, இதை நம்ம சரியா செய்யணும். ஸோ இது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அடுத்த வேலைகள் என்று பார்க்கிறோம். இப்ப கடைசியா சில பாயிண்ட்ஸ் பார்த்து முடிச்சிடலாம். இப்படி ரெண்டு வேலைகள் இருக்குது, ரெண்டு வேலைகளில் இந்த அளவு வித்தியாசம் இருக்குது, இந்த அளவு நம்ம ஈடுபாட்டோட செய்யணும். கண்டிப்பா இந்த ரெண்டு வேலைகளும் ஏதோ கடமைக்கணும் அல்லது பொறுப்பு கேட்டுறோம் அல்லது ஏதோ நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி கட்டாயத்தினாலேயே செய்யக்கூடியது அல்ல. இது முழுக்க முழுக்க சுயாதீனத்தை பயன்படுத்தி முழு விருப்பத்தோடும் மன வாஞ்சியோடும் தேவனுடைய சித்தம் செய்ய வேண்டும் என்கிற உண்மையுள்ள ஆர்வமுள்ள ஜனங்கள் செய்யக்கூடிய வேலையாகத்தான் இருக்கு. இப்படி இப்படிப்பட்ட ஜனங்கள் ஆர்வத்தோட இன்ட்ரெஸ்டோட இந்த வேலையை செய்யும் போது இப்ப நம்ம என்ன கேட்கிறோம்னா, இது எல்லாமே சக்சஸ்ஃபுல் ஆகுமா, இது எல்லாமே வெற்றி பெறுமா அப்படின்னா என்ன அர்த்தத்துல கேட்கிறோம்னா, கண்டிப்பா தேவனுடைய வேலைகள் வந்து ஃபெயில் ஆகாது தெரியும். ஆனா இது வந்து நம்ம நினைக்கிற மாதிரியே எல்லாமே நடந்துருமா, இல்ல இதுல கூட பிரச்சனைகள் சோர்வுகள் தடைகள் இதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கிறாங்க? 100% வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இந்த அழைப்புக்குள்ள வரும்போதே ஒரு வாழ் வரும், வசனம் நம்முடைய கால் வந்து அவருடைய கூட பாடுபட்டால்தான் அவருடைய கூட ஆளுங்க செய்யும். கண்டிப்பா பாடுதல் என்பது வாழ்க்கையில ஜென்ரல் ஜென்ரல் பிரின்சிபல், பொதுவான விஷயம், அது மாற்ற முடியாது. என்ன தேவனுடைய வேலைகளில் ஈடுபடும் போது அது வரும், அவ்வளவுதான் வித்தியாசம். நம்ம அவங்க புரிந்து கொள்ள வேண்டியதுக்காக அது இருக்கும். சோ அப்ப அப்படி இருக்கும்போது அறுவடை வேலைகள் என்ன கஷ்டங்கள் வரும், பரிசுத்தவான்களுக்கு செய்யற ஊழியர்கள் என்ன கஷ்டங்கள் வரும், இது கூட பெரிய டீட்டெயில்ஸ் தான். ஆனா சுருக்கமா ஒரு ரெண்டு விஷயம் மாத்திரம் பார்க்கலாம். ஒரு வசனம் படிங்க. முதலாவது, பரிசுத்தவான்களுக்கு செய்கிற ஊழியர்கள்ல நிச்சயமா நிறைய சோர்வுகளையும் தடைகளையும் சில நேரங்களில் கஷ்டங்களையும் கூட நம்ம சந்திக்க வேண்டியது. அதை பத்தி நீங்க வசனம் படிச்சீங்கன்னா 1 Corinthians 11:18-19, 1 Corinthians 11:18-19. பாருங்க, கொரிந்து சபைக்கு அப்போஸ்தலன் எழுதும் போது அவங்களை பத்தி ஒரு விஷயம் கேள்விப்பட்டதை அவர் எழுதுறார். உங்களை பத்தி நான் ஒண்ணு கேள்விப்படுறேன், என்னன்னா நீங்க எக்லீசியாவா கூடி வரும்போது உங்களுக்கு என்ன உண்டாயிருக்கு, பிரிவினைகள் உண்டாயிருக்குன்னு கேள்விப்படுறேன்னு சொல்லிட்டு அதை அப்ரிசியேட் பண்றதில்ல. ஆனா இதை வச்சு அவரு ஒரு நியாயமான பாயிண்ட் கொடுக்குறாரு. என்ன கொடுக்குறாரு, அடுத்த வருஷம் சொல்லி உங்களில் உத்தமர் இன்னார் என்று அறியும்படிக்கு மார்க்க பேதங்கள் உங்களுக்கு உண்டாயிருக்க வேண்டியது அவசியம் தான். என்ன ஒரு முக்கியமான பாயிண்ட் கொடுக்கிறார். அப்போ உண்மையான சபை ஜனங்கள் இந்த அறுவடை காலத்துல பிரித்தெடுக்கப்படணும் அப்படின்னா சோதனைகள் பரீட்சைகள் யாருக்குள்ள வரும் அனுமதிக்கப்படும் அப்படின்னா பரிசுத்தவான்களுக்குள்ள அனுமதிக்கப்படும். இது தேவன் சொல்றாரு. ஆனா இந்த பாயிண்ட் நம்ம நமக்கு ஆதாரமா எடுத்துக்கொண்டு நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுன்னா நம்மளே பிரச்சனை உண்டாகிட கூடாது. நெக்ஸ்ட், பிரச்சனைக்கு நாமே இடம் கொடுக்க கூடாது. நம்ம தேவனுடைய சித்தம் சரியா செஞ்சுட்டு இருக்கணும் மனநிலைமையோட ஓடிட்டு இருக்கும் போது பிரச்சனை தானா வரும், அதுதான் அது தோல்விக்கு பேசணும். அப்படி வர்றது இயல்பு தான். ஏன்னா உத்தமர்கள் என்ன என்று உங்களுக்குள்ள என்ன ஆகும் விளங்கவே. அப்போ இந்த ஒரு வசனம் மாத்திரம் இங்கே காமிக்கிறோம். பரிசுத்தவான்கள் கூடிய செய்யும் போது கண்டிப்பா நிறைய சோர்வுகள் இருக்கு, தலைகள் இருக்கு. ஏன் இன்னொரு ஓட்டத்துக்கு வந்தோம், ஏன் இதுபட்ட ஜீவியம் ஜீவிக்கணுமா, மற்ற உலகத்தார் மாதிரி நம்ம சந்தோஷமா இருந்துட்டு போயிடலாமே, இவ்வளவு கஷ்டம் நம்ம படணுமா, இந்த மாதிரி ஃபீலிங்ஸ் எல்லாம் வரதா செய்யும். அதுல மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை. ஆனா நம்ம என்ன சொல்றோம்னா, நம்ம எல்லாமே தேவனுடைய பலத்தினாலதான் இந்த ஓட்டத்துல ஓட முடியுன்ற நம்பிக்கையோட வருது. உடன்படிக்கை பண்ணும்போது நம்மை நம்பி பண்ணியிருக்கிறோமா அப்படின்னா கிடையாது. நம்ம நம்பி பண்ணியிருந்தா அது வேஸ்டா தான் போகும். நம்முடைய இவ்வளவு நம்பிக்கை என்னன்னா, இவ்வளவு பெரிய வாய்ப்புக்கு தேவனையே நீ அழைச்சிருக்கிறீங்க, ஆனா இவ்வளவு பெரிய வாய்ப்புல போறதுக்கு எனக்கு எந்த சக்தி எந்த பலம் கிடையாது. ஆனா நீங்க அழைச்சிருக்கிறீங்கன்னா நீங்க என்னை கூட்டிட்டு போவீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. சோ உங்க பலத்தின் மேல வச்ச நம்பிக்கையில நான் இந்த அழைப்புக்குள்ள வரேன். அப்படித்தான் நம்ம உடன்படிக்கை பண்ணிருக்கோம் தேவனுக்கு சொல்லியிருக்கோம். இந்த பலத்தோட நடக்கும்போது என்ன சோதனைகள் இந்த பரிசுத்தமானங்களுடைய ஊழியத்துல வந்தாலும் அதை வந்து சபை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தாங்குவாங்க. சில நேரத்துல வருத்தங்கள் இருந்தாலும் மாம்சம் வருத்தப்பட்டாலும் அந்த பலவீனமான வருத்தப்பட்டாலும் ஆவி உற்சாகம் உள்ளதா இருக்கிறதுனால அவங்க அதுல ஒரு சந்தோஷம் காண்பாங்க, தைரியம் அடைவாங்க. இதுதான் வசனங்கள் நமக்கு கொடுக்கக்கூடிய ஆர்வம். சோ பல சோர்வுகள் மத்தியில தான் இந்த வேலை செய்ய வேண்டியிருக்கு. ஏன் இதெல்லாம் காமிக்கிறோம் தெரியுங்களா, ஒருவேளை இப்படி ஊழியங்கள்லாம் இருக்கிறத மாறிட்டு போட்டு இன்ட்ரெஸ்டா இதுல ஈடுபடும் போது கூட சோர்வுகள் மூலமா நமக்கு என்ன வாய்ப்பு இருக்குன்னா, அந்த ஒன்றை செய்கிறேன் என்ற சிந்தையில இருந்து விலகிறதுக்கு அதிக வாய்ப்பு. பட் நம்ம அங்க அதை காண்பிக்கிறோம். அப்படி செய்யக்கூடாது, அது வரும், ஆனா அது நிற்கும். தேவனுடைய ஜனங்கள் நிற்பாக தேவனுடைய படத்தில் இதுதான் நம்ம சொல்லுவோம். சோ நெக்ஸ்ட், இதே போல அறுவடை வேலைகள்ல கஷ்டங்கள் வருமா அப்படின்னு கேட்டுட்டா, ஆமா நிச்சயமா வரும். இது பத்தி அப்போஸ்தலர் போல் பேசுறாரு, எபிரேயர் 10:32-33, எபிரேயர் 10:32-33. முந்தின நாட்களை நினைத்துக் கொள்ளுங்கள், போகாத இப்ரே ஜனங்கள் பார்த்து, அதாவது யூதர்களுக்குள்ள கிறிஸ்தவர்களா கன்வெர்ட் ஆயிருந்த அன்னைக்கு இருந்த ஜனங்களை பார்த்து இருக்கிறாரு. முந்தின நாட்களை நினைத்துக் கொள்ளுங்கள், கண்ணி கொள்ளுங்கள். நீங்கள் பட்டதும் அல்லாமல் அப்படி நடத்தப்பட்டவர்களுக்கு என்ன பங்காளிகளும் ஆனியர்கள். அதாவது இந்த ஜனங்கள் ஒரு இப்ப சபையின் வாய்ப்புல மெச்சூரிட்டி ஒரு பக்குவத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்க பார்த்து பேசுறாரு. நீங்க சத்தியத்துல ஆரம்பத்துல வந்த நாட்கள் நினைச்சு பாருங்க, எவ்வளவு தூரம் தேவனுக்காக வேலைகளையும் நினைங்க, அப்படி நிற்கும் போது உங்களுக்கு வந்து நிந்தைகளையும் பாடல்களையும் தலைவர் சகிச்சீங்க. அந்த டீட்டெயில்ஸ் வந்து அவர்கள் பேசுறாங்க. அதே போல எபேசியர் 6:19 பாருங்க, எபேசியர் 6:19. அனுபவங்கள் வர்றதில்ல, வார்த்தைகள் மூலமா நம்ம தாக்கணும். நேரங்கள் அடிக்கல அடிக்கலாம் தெரியல, அதுக்கான அனுமதி தேவைக்கு தரல, தந்தா கூட ஆச்சரியப்படுறதுல. சோ அப்படி இருக்கும்போது இப்ப இப்படிப்பட்ட அனுபவங்களுக்கு எல்லாம் கூட நீங்க போகணும், அவருடைய வேலை இதெல்லாம் இருக்குது என்பதை நம்ம இருக்காங்க. ஆனா இருந்தா கூட நம்முடைய விசுவாசம் என்ன, சபை அவங்களுடைய பேரை ஜெயம் கொண்டவர்கள், கொள்ளுகிறவர்கள் அப்படின்னா என்ன, அந்த எதை ஜெயம் கொண்டவர்கள். இந்த மாதிரி பல அனுபவங்கள் வந்தாலும் இதுகளெல்லாம் மேற்கொண்டு அவர்கள் மத்தியில சத்தியத்தை நிமித்தம் வைராக்கியமா நிற்கக்கூடிய ஜனங்கள் சபை. அதுதான் ஒரு பாயிண்ட் வந்து நாங்கள் கவனிக்கிறோம் சகோதர சகோதரிகளை. கடைசியா இது இவ்வளவு தூரம் நம்ம பேசுறது போதுமா, ஒன்றை செய்கிறேன் என்ற வார்த்தை, இந்த வார்த்தை ரொம்ப ஆழமான வார்த்தை. அப்போஸ்தலர் பவுல் பேசுறாங்க, இந்த வார்த்தை அவருக்கும் சரி நமக்கும் சரி உடன்படிக்கையினுடைய ஆரம்பத்துல நம்முடைய சிந்தையில தோன்றன ஒரு வார்த்தை. என்ன ஒன்று செய்யறோம், இனிமேல் இதான் அவருடைய திட்டத்துல என்னை குறித்து என்ன சித்தம் வச்சிருக்கிறாரோ, நான் என்ன வேலை செய்ய வேண்டும் என்று நியமித்திருக்கிறாரோ அதை என்னுடைய மரண பரியந்தம் சரியா செய்து முடிப்பேன். அந்த ஒன்று செய்கிறேன் அர்த்தம். அதனாலதான் இப்படி செய்யும் போது நான் பின்னாடவில்லை மறந்து முன்னாடவில்லை நாளைதான் நான் ஓடுறேன். ரொம்ப தெளிவா சொல்றேன். சோ அப்படி என்ன கிரியை எதிர்பார்க்கிறார், கண்டிப்பா இது பேசும் மைய சிந்தை அளவு முடிவு எடுத்தாலும் தேவன் வெளிப்படையான கிரியைகள் எதிர்பார்க்கிறார் நம்ம சொன்னோம். கிரியை இல்லாத விசுவாசம் நிச்சயமா செத்ததாயத்துக்கு கூட காண்பிச்சோம். சோ என்ன கிரியை தேவன் நம்ம எதிர்பார்க்கிறார், ரெண்டு டிவிஷன் நம்ம காண்பிச்சோம். ஒன்று பரிசுத்தவான சீர்படுத்துவதற்கான ஒளியும், இன்னொன்று அறுவடை கருத்து. விவரங்கள் என்ன, இதனுடைய வகைகள் என்ன, இவைகள் செய்யும் போது நமக்கு வரக்கூடிய சூழ்நிலை தடைகள் சோர்வுகள், இது பத்தி சில வசனங்கள் தான் இவ்வளவு நேரம் ஆராய்ச்சி. சோ இவ்வளவையும் தாங்கி சகித்து இந்த ரெண்டு வேலைகளிலையும் எந்த அளவு நம்ம ஈடுபடுத்திக் கொள்கிறோமோ, எந்த அளவு நம்மை குறித்து தேவன் என்ன சித்தம் வச்சிருக்காரோ அதை நிறைவேற்றி முடிக்கிறோமோ, அந்த அளவு இந்த ஒன்று செய்கிறேன் என்கிற அதுதான் ஒன்று செய்கிறேனோட முழுமையான அர்த்தம். அது சரியா நம்ம நிறைவேற்ற முடியும். அப்படி நிறைவேற்றும் போது நிச்சயமா நமக்கு ஒருத்தர் வாக்குத்தத்தை பண்ணியிருக்கிறாரு, பாடுபட்டால் நிச்சயமா ஆளுமை செய்கிறது. வாக்குத்தத்தை பண்ணவர் மாறாதவராக இருக்கிறார், வசனம் படிக்கிறோம், கண்டிப்பா அவர் கூட அந்த ஆளுகையை நமக்கு தருவார். சோ கடைசியா இப்ப ஒன்னு செய்கிறேன் போல் சொன்னாரு, சபையெல்லாம் நமக்கு இவ்வளவு நேரம் நமக்கு வைக்கப்பட்டிருக்கிற வேலைகள் என்னன்னு பார்ப்போம். இதே வேலை இதே பொறுப்பு கண்டிப்பா யாரு கூட இருந்திருக்கும், அப்போஸ்தலன் பவுலனும் கூட இருந்திருக்கும் இல்லையா. சோ நமக்கு சொன்னேன் இவ்வளவு வேலைகள் செய்யும் போது இவ்வளவு தடைகள் சோர்வுகள் வரும், இதெல்லாம் யாரு கூட இருந்திருக்கணும், பவுலும் கூட இருந்திருக்கணும். பவுல் ஒரு அப்போஸ்தலன், மிக முக்கியமான இடத்துல சபையினுடைய அந்த 12 நட்சத்திரங்கள்ல இருக்கக்கூடியவர் உண்மைதான். எதிர போதிலும் சபைக்குரிய விஷயங்கள் தேவன் அப்போஸ்தலர்களுக்கு விதிவிலக்கா வைக்கல, இதே பாடுகள் இதே சோர்வுகள் இதே சோதனைகள் இவங்களுக்கு ஆக்சுவலா வச்சிருக்கிறார். சோ இந்த கோணத்துல பார்க்கும்போது கடைசியா அப்போஸ்தலர் போல் ஒன்று செய்கிறேன் சொன்னாரு, அப்ப அந்த ஒன்று செய்கிறேன்றதுக்கு பின்னாடி இவ்வளவு வேலைகள் இருக்குதுன்னு நம்ம பார்க்கிறோம். இவ்வளவு வேலைகளும் அவர் செஞ்சார்னு சொல்றோமே, சாரி இவ்வளவு வேலைகளும் நம்ம செய்யணும்னு சொல்றோமே. அப்ப இதே வேலைகள் கண்டிப்பா அவர் கூட செஞ்சிருக்கோம். செய்யும் போது இதே மாதிரி சோற்கள் தடைகள் கூட வாங்கியிருக்கேன். அதை பத்தி ஏதாவது பைபிள்ல ரெக்கார்டு இருக்கா? ஆமா, நிறைய ரெக்கார்டு இருக்கு. நீங்க அப்போஸ்தலனோட படிக்கிற புத்தகமே இதை பத்தின ரெக்கார்ட்ஸ் தான் நமக்கு கொடுக்குது, பதிவுகள் தான் நமக்கு கொடுக்குது. ஆனா அதுல இருந்து நம்ம எதுவும் படிக்க போறதில்லை. இவரே அப்போஸ்தலர் பவுலே தான் இந்த சுவிசேஷ ஊழியத்தில் நிறுத்தமும் பரிசுத்தவான்களுக்கான ஊழியத்தில் நிறுத்தமும் எப்படிப்பட்ட அனுபவங்களை சந்தித்தார் என்பதை சுருக்கமும் ஒரு லிஸ்ட் கொடுத்தாரு. அந்த லிஸ்ட் வாசிச்சு நம்ம சப்ஜெக்ட் வந்து நம்ம நிறைவு செய்யலாம். அந்த லிஸ்ட் படிக்க ஒழுங்கு 2 கொரிந்தியர் 12
a little bit.